இப்ப வேற இடம் வந்தாச்சா? முன்னாடி ஒரு கடை சௌகரியமா இருக்கா, இப்ப கடை சௌகரியமா இருக்கா? முன்னாடி அந்த இடத்துல உட்கார வச்சதும் அதே பகவான் தான், இப்ப இந்த இடத்துல உங்களை உட்கார வச்சதும் அதே பகவான் தான். முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் சில சில வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சத்சங்கம் அதேதான், சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னேதான். அதே போல தெய்வானுகிரகமும் ஒண்ணுதான். வாழ்க்கையில முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ரெண்டு விஷயம். நிறைய பேருக்கு அங்க நான் தெரியல, சவுண்டு கேட்கல, எனக்கு இடம் மாறணும் சரியா? வாஸ்து படி ரெடி குரு பயிற்சி இருக்குதான் பேர் சரியா? ஆனா இதே மாதிரியே ஒரு சாது பண்ணிருக்கார். ஜனங்கள்லாம் கேக்குறா, பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றா. அப்ப ஒரு எல்லாரும் வெளில போயிடுங்கோ, திரும்பி வந்து உக்காருங்கன்றா. முன்னாடி உக்காந்த இடத்துல யாருமே இல்ல. இப்ப யாரா அதே இடத்துல இருக்கீங்களா? இருந்தாலும் பொசிஷன் மாறியாச்சு, பாக்குற பார்வை மாறியாச்சு, திசை மாறியாச்சு இல்லையா? அப்ப அந்த மாதிரி தெய்வம் நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லதோ எது சௌகரியமோ நீ யாரும் யோசிக்கல இல்லையா? ஆனா எல்லாம் அப்படியே உள்டாவா மாறித்தா இல்லையா? முன்னாடி இப்படி பார்த்துட்டு இருக்கு, இப்ப இப்படி பார்த்துட்டு இருக்கு. எந்த நிலைமையில இருந்தாலும் யார்கிட்ட போன் இருக்கோ அந்த சவுண்டு இது பண்ணிடுங்க. அப்ப தெய்வானுகிரகம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நல்லதுதான் பண்றது, சந்தேகமே வேண்டாம் சரியா? அதனால எந்த நிலைமையில தெய்வம் உங்களை எப்படி வைக்கிறதோ அந்த நிலைமையில பக்தி பண்ணணும். இது மட்டும் தீர்மானம். உங்களுக்கு தெரியாது அந்த விளையாட்டு லேட்டா வந்துட்டேன், இப்பதான் வரம முன்னாடி நான் அங்க இருக்க லேட்டா வந்தாலும் பிரயோஜனம் பாத்தீங்களா? கரெக்டா நேரம் உட்கார்ந்துருச்சு. நான் முன்னாடி அந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு வந்து மூல மூலையா நான் போயிட்டு இருக்கேன், எப்படியாவது உங்க மூலையில பக்தி ஏத்தனம்ன்றதுக்காக. அப்ப பகவான் சௌகரியமா இருக்க மாட்டாரு, ஒரு ஆளுக்கு சாரே கிடைச்சிருச்சு. அப்ப அப்ப இங்கே சவுண்ட் வருது, இங்கேயும் சவுண்ட் வருது இல்லையா? பகவான் எல்லாமே அழகா பண்றது. அப்ப நான் யோசிக்கவே இல்லை, அப்பதான் யோசனை பண்ணடா, இவ்வளவு பேர் அங்க இருக்காளே சத்தம் வராது. பகவான் சொன்னா அப்படியே நான் பண்ணிட்டேன், நான் யோசிக்க கூட இல்லை. பகவானே இத்தனை பேர் அங்க இருக்காளே, சில பேர் சத்தம் கேட்காது, எந்த இடத்துக்கு நான் போனா எல்லாருக்கும் சத்தம் கேட்கணும்னு பகவான் இந்த இடத்துக்கு எப்படி போக? இப்ப சத்தம் ஆரம்பிச்சாச்சுன்னா பகவான் இதை சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான். இது ஒரு விளையாட்டு, வாழ்க்கையே விளையாட்டு தான், பகவானுடைய விளையாட்டு. அப்ப நிம்மதியா தைரியமா இருக்கும். இந்த மாதிரிதான் வாழ்க்கையில திடீர்னு பகவான் எல்லாத்தையும் மாத்திரம், நீ யாருமே எதிர்பார்க்கல இல்லையா, நீங்க பாருங்க பாடா உட்காந்தாச்சு ரெண்டு மணி நேரம் சரி இப்படியே உட்காருவோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள எல்லாம் மாறுறது இல்லையா? இதுதான் வாழ்க்கை. ஆனா தெய்வம் அவ்வளவு தூரம் நம்ம மேல அக்கறை வச்சிருக்கு, இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அக்கறை தான் நம்ம வாழ்க்கையுடைய பெரிய பலம். இந்த பலம் தோத்து போகாது, இந்த சக்தி வீண் போகாது. தெய்வானுகிரகம் ஒரு நாளும் குறையறதே கிடையாது, ஒவ்வொரு நாளும் கூடிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஜாஸ்தி, இன்னைக்கு குறைச்சல், நம்ம வெயில் ஜாஸ்தி, வெயில் குறைச்சல், மழை ஜாஸ்தி இப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. என்னைக்குமே தெய்வ அருள் ஒரே மாதிரி தான். நம்ம உணர 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 அவருடைய அதிகமா தெரியும், நம்ம உணராத பொழுது குறவா தெரியும். இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல பலதரப்பட்ட மனிதர்களை பத்தி உயர்மையான சொரூபம் நமக்கு தெரியும், அதுக்கும் கவலைப்படாதீங்க. தெய்வம் என்ன பக்குவப்படுத்துறது என்ன புரிஞ்சுக்கணும் சரியா? ஐயோ அப்படி பண்ணிடாத, அவர்கள் முக்கியமே இல்லை, அவர்களுடைய உண்மை தன்மையை நமக்கு புரியும்படியா தெய்வம் காட்டி கொடுக்கறது இல்லையா? ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்குவம். நமக்கு 5 வயசுல இருந்த பக்குவம் 10 வயசுல இல்ல, 10 வயசுல இருக்க மாதிரி 15 வயசுல இல்ல. ஒவ்வொரு நாளும் பக்குவம் மாறுறது. ஆனா இவ்வளவு வருஷம் தெய்வம் நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து, இதுல மாற்றமே கிடையாது. உண்மையே ஒண்ணு, எது எப்படி நடந்தாலும் உங்களோட தோளுக்கு தோள் தெய்வம் நிக்கிறது, கிருஷ்ணன் நிக்கிறான். உன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியா. மனிதர்கள் மாறலாம், சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்களை மாத்திக்கலாம், அவர்களுடைய இயல்பை மாத்திக்கலாம், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம், நம்மளோடு அவர்களுக்கு இருக்கிற அன்பை மாத்திக்கலாம், உறவை மாத்திக்கலாம், நடவடிக்கைகளை மாத்திக்கலாம். ஆனா ராமானுஜரோ பகவானோ மாற மாட்டார்கள். அவர்கள் ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு நமக்கு வேண்டி அதை சொல்லி கொடுக்கலாம். இதை மட்டும் மனசுல நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்குவம் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை வேணும்னு சொல்றான். நான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்ல போறது இல்ல, ஆனா முதல்ல இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை 81 வாக்கியம் ஒரு தடவை சொல்லுவோம். ஏன்னா இத சொல்றது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. யாரோ பேப்பர்லாம் வாங்கிக்கோங்க. நம்ம 81 வாக்கியங்கள் அவ்வளவு அழகா நம்ம ஒரு தடவை இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் சொல்ல சொல்ல நீங்க கூட சொல்றா? சொல்லி முடிச்சாலும் கூட சொல்லணும், சரியா? அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ திராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பெருமான் என்றேனோ பக்தர் வீரனை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே, தேவு மற்றறியேனோ மதுர கவியாழ்வாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அது அணிலங்கனை போட்டிருக்கு, அணிலங்களை அது, சரியா? அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேரரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே, இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரைப் போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரைப் போலே, அவனுரைக்க பெற்றேனோ திருக்கட்சியாரைப் போலே, அவன் மேனி ஆனேனோ திருப்பானாரைப் போலே, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரைப் போலே, அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியைப் போலே, மண்பூவை இட்டேனோ குறவநம்பியைப் போலே, மூலமென்றழைத்தேனோ கஜராஜனைப் போலே, பூச கொடுத்தேனோ கூணியைப் போலே, பூவை கொடுத்தேனோ மாலாகாரரைப் போலே, வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனைப் போலே, வைத்தவிடத்து இருந்தேனோ பரதனைப் போலே, அக்கரைக்கே விட்டேனோ குகப்பெருமாளைப் போலே, அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரைப் போலே, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனைப் போலே, இனியதென்று வைத்தேனோ சபரியைப் போலே, இங்கும் உண்டென்றேனோ பிரஹல்லாதனைப் போலே, இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனைப் போலே, காட்டுக்கு போனேனோ பெருமாளைப் போலே, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியைப் போலே, இருகையும் விட்டேனோ திரௌபதியைப் போலே, இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுகநம்பியைப் போலே, இருமிடர் பிடித்தேனோ செல்வ பிள்ளையைப் போலே, நில்லன பெற்றேனோ இடையாற்றூர் நம்பியைப் போலே, நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியைப் போலே, அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானைப் போலே, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானைப் போலே, அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரைப் போலே, அருளாளம் கண்டேனோ நல்லானைப் போலே, அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரைப் போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானைப் போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரைப் போலே, அனுகூலம் சொன்னேனோ மல்யவானைப் போலே, கள்வன் இவன் என்றேனோ லோககுருவைப் போலே, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியைப் போலே, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானைப் போலே, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரைப் போலே, உயிராய பெற்ற எச்சேனோ ஊமையைப் போலே, உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரைப் போலே, என்னை போல் என்றேனோ உபரிசரனைப் போலே, யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியைப் போலே, நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளைப் போலே, நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனைப் போலே, வாக்கினால் வென்றேனோ பட்டரைப் போலே, வாயில் கையிட்டேனோ எம்பாரைப் போலே, தோல் காட்டி வந்தேனோ பட்டரைப் போலே, துறைவேறு செய்தேனோ பகவரைப் போலே. ஜெய் போலோ திருச்சோலோ பெண் பிள்ளைக்கு. இந்த டெய்லி எல்லாரும் ஒரு தடவை ஜபிச்சுண்டு வாங்குவோம். நிறைய பேருக்கு மனப்பாடம் ஆயிருக்கும். டெய்லி ஒரு தடவை சொல்லி ராமானுஜ திருவடியில ஒரு பூ போட்டு வாங்குவோம். ஏன்னா அவரோட 1000வது திருநக்ஷத்திரம் 2017 வர்றது. இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல நம்ம கிட்ட இருக்கு. டெய்லி இந்த பெண் பிள்ளை வாக்கியம் சொல்லி அழகாக ஒரு பூவை ராமானுஜ திருவடியில போட்டு வாங்குவோம். நிச்சயமா இந்த 81 வாக்கியங்களுடைய அனுபவங்கள் சத்தியமா ராமானுஜர் உங்களுக்கு கொடுப்பார். அது இல்லாம இந்த பெண் பிள்ளை வாக்கியம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு பக்குவத்தை கொண்டு வரும். நம்ம பக்குவப்படணும். இது ஒண்ணுதான் வாழ்க்கையுடைய லட்சியம். நான் பக்குவப்படணும். எழுதியே வச்சுக்கோங்க. நான் பக்குவப்படணும், நான் பக்குவப்படணும். அதை படிக்க படிக்க யாரா கோபத்தை திட்டினா கூட, இல்ல நான் தான் பக்குவப்படணும், யாராவது நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா கூட நான் பக்குவப்படணும். எப்பொழுதுமே நம்ம பக்குவப்படுறதுதான் இந்த வாழ்க்கையில முக்கியமான குறிக்கோள். நம்ம பக்குவப்பட இந்த வாழ்க்கை அவ்வளவு நன்னா இருக்கும், சந்தேகமே வேண்டாம். இந்த வாழ்க்கை ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்ம பக்குவப்பட இந்த வாழ்க்கை அழகா வாழ்ந்துட்டு போயிடும். நம்முடைய பக்குவமின்மையினாலதான் நம்ம நிறைய கஷ்டங்கள் படுறோம். பூர்வ ஜென்ம கர்ம வினையினால சில விஷயங்கள், அது பெருசா இல்ல. சுற்ற சூழ்நிலையெல்லாம் முக்கியமே இல்லை. நம்ம பக்குவப்பட்டோம் வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்மளால எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு மனிதர்களையும் ஹேண்டில் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். நம்ம பக்குவப்படணும். பெண்பிள்ளை அதானே சொல்றோம், இந்த மாதிரி பக்குவம் எனக்கு வந்து. இந்த மாதிரி யார் சொல்லுவா சொல்லுங்க நமக்கு. நம்ம பக்குவப்படணும்ன்ற எல்லாரும் சரியாகணும் நினைக்கணும். யாரும் சரியாக மாட்டார். உலகத்துல ரொம்ப பெரிய பெரிய லெவல்ல ஜெயிச்சவா எல்லாரும் பார்த்தோம்னா தான் பக்குவப்பட்டு தான் மாறி அவ்வளவு அழகா ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அதனால இந்த வாழ்க்கை பூரணமா உங்ககிட்ட கொடுத்துருக்கான் பகவான். பூரணமா குறையாவே இல்லை, பூரணமா இந்தா உனக்குதான், நான் உன் கூட இருக்கேன், நீ பக்குவப்பட்டுக்கோ, இந்த வாழ்க்கையை சரி பண்ணு, என்னை உணர்ந்துடும், என்னை அனுபவிச்சிடும், என்னுடைய வைகுந்தத்துக்கு நான் உன் ஐஷண்ட போக காத்துருக்கேன். பக்குவப்படம் வந்திருக்கும். நம்ம பக்குவப்பட்டுட்டோம்னா வைகுந்தத்துக்கு ஐஷன் போயிடும். நம்முடைய லட்சியம் அதுதான். வைகுந்தம் வந்துட்டு திரும்பி வரணும், பக்தியோட வரணும், அவ்வளவுதான். பக்குவப்படுறதுக்காக மட்டும்தான் நாம் வந்திருக்கோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் நீங்க பக்குவப்பட்டிருக்கலாம் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க பக்குவம் எப்படி இருக்கணும்னா, அந்த விஷயத்தை நீங்க எப்படி அணுகணும் அப்படின்றத பகவான் எதிர்பார்க்கணும், அது போல அணுகணும். ஏன்னா நம்ம அர்ஜுனன் சண்டை போட மாதிரி அப்படின்றான், அவர் பக்குவமின்மை. ஆனா பகவான் பகவத்கீதையை சொல்லி நீ சண்டை போடு அப்படின்றான். அப்ப அர்ஜுனன் சொல்றான், கரிஷ்யே வச்சனம் தவ, நீ சொல்றபடி செய்யறேண்டா கண்ணா. நீங்க வாழ்க்கையில் என்ன பண்றீங்களோ அது கண்ணனுடைய மனசுக்கு உகப்பா இருக்கணும். பகவான் ஆஹ் ஜோர், நீ பண்ண ரொம்ப சரி, ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணன் சொல்லணும், மத்தவா சொல்றதையே விட்டுடுங்க. கண்ணன் சந்தோஷப்படணும், உள்ளுக்கு நமக்கு தெரியும் ஒரு நிறவு இருக்கும். நம்ம மனசுல நம்ம உயர்ந்து நிக்கணும். நம்ம மனசுல நம்ம கூணி குறுக கூடாது. நம்ம மனசுல நம்ம கூணி குறுகும் பொழுதுதான் அடுத்தவா முன்னாடி கூணி குறுகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மனசுல நீங்க நிமிர்ந்து நிக்கிறீர்கள், என் கண்ணன் பிரகலாதன் கூடி கொடுக்கவே இல்லை பாருங்க அப்பா முன்னாடி ஒரு நாள் கூட கூடி கொடுக்கவே இல்லை. தைரியமா நின்ன என்ன என் கூட என்னாராயணன் இருக்கான். பெத்த அப்பாவே நம்பிக்கை துரோகம் பண்றான் அப்படித்தானே மத்தவா இல்லையா. அதை தாண்டியே ஜெயிக்கிறான் பிரகலாது. ஜெயிக்கிறதுக்காகத்தான் நாம போன்ற அதுக்குதான் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் நமக்கு பெரிய பலம். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் நமக்கு பெருசா பாகவதம் தெரியல ராமாயணம் தெரியல அப்படின்னா கூட தமிழ்காரர்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். அது இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, ஆழ்வார்களுடைய பாசுரங்களை ராமானுஜர் கோவில்கள்ல முக்கியமானதா கொண்டு வச்சுட்டார். ஆழ்வார்கள் பாசுரத்தை விட்டுட்டு கோவில்ல ஒரு வைபவம் கிடையாது. திருமலை திருப்பதி அது ஆந்திரா தானே தெலுங்கு தானே, ஆனா அங்கேயும் காத்தால சித்தம் சிறுகாலையும் வந்து நெய் சேவித்துன்னு உண்டு. அவெல்லாம் தெலுங்குல எழுதி வச்சு பாசுரம் படிப்பான். கன்னடத்துக்காரெல்லாம் இருக்கா பாருங்க, மேல்கோட்டை திருநாராயணம் நிறைய பேர் உண்டு வைஷ்ணவர்கள். தமிழ் தெரியாது, கன்னடத்துல திருப்பாவைலாம் எழுதி வச்சுட்டு அழகா நம்ம மார்கழி பொழுது அவ்வளவு அழகா ஜபிப்பார்கள். அப்ப அவர்களாலேயே முடியும்னா நம்ம எல்லாம் தமிழ்காரர்கள் தானே, அப்ப நமக்கு படிக்கக்கூடிய தமிழ் தானே. அதுல நம்ம எப்படி இருக்கணும்ன்றது ஆழ்வார் சொல்றது. பெரிய ஆழ்வார் பகவானே நீ நல்லாருன்னு சொன்னவர் ஆழ்வார். அந்த ஆழ்வார் ரொம்ப அழகா திருக்கோஷ்டி ரொம்ப விசேஷமான ஒரு இடம். பெரியாழ்வார் பாசனம் ஆரம்பிக்கிறதே திருக்கோஷ்டியூர்ல. சரியாதான் முக்கூடலாளர்கள் ஆரம்பிக்கிறது பல்லாண்டு பல்லாண்டுன்னு, ஆனா அதுக்கப்புறம் கிருஷ்ணலீலா எல்லாமே வண்ணமாடங்கள் தூள் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்திரு என்னை சுண்ணம் எதிரதில் தூவிர கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. தமிழ்ல சொல்லும் பொழுது திருக்கோட்டியூர்னு தான் சொல்லணும். திருக்கோஷ்டியூர் சொல்லோட பாசனம் சொல்லும் பொழுது அந்த சமயத்துல நீங்க திருக்கோஷ்டியூர் கூட சொல்லலாம். பாசுரத்துல மட்டும் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். ஆழ்வார் வார்த்தைகள் நம்ம மாற்றக்கூடாது சரியா. அவர் சொன்னது அப்படியேதான் சொல்லலாம். அந்த மாதிரி திருக்கோட்டியூர் ரொம்ப அழகான பெருமாள். சௌமியநாராயண் ரொம்ப சௌமியமானவர், ரொம்ப சுலபமா பழகக்கூடியவர், ரொம்ப இயல்பா நம்ம கணக்கிரகம் பண்ணக்கூடியவர். அந்த திருக்கோட்டியூர் பெருமாளை வச்சிருந்து ஆழ்வார் நாம ஜபம் மகிமை, நம்ம மனசு இருக்க வேண்டிய இருப்பு, நம்ம வாயுடைய பிரயோஜனம், கையுடைய பிரயோஜனம் இதெல்லாம் சொல்ல அதுதான் அந்த பேப்பர் கொடுத்துருக்கோம். அடிச்சு பேசுறார் ஆழ்வார், என்னத்துக்கு நீ இருக்காய் அப்படின்ற யாரையோ சொல்ற மாதிரி நம்மள சொல்றார். இந்த வஞ்சக புகழ்ச்சி நீ மாதிரி வச்சுக்கோங்களேன், யாரையோ சொல்றா நினைக்கப்படாது, நம்மளதான் சொல்றோம். அந்த சில இடங்கள்ல ஆழ்வார்கள் நானே பாவி அப்படின்னா பவாலை சொல்லல. நம்ம அந்த மாதிரி பிரார்த்திக்கும் பொழுது பகவத் கிருபா கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காகவே கொடுக்கப்பட்ட நிமிஷங்கள். உங்களுக்காகவே வாழ்க்கை சொத்து இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பெரிய சொத்து. ஒவ்வொரு நொடியும் பல கோடி ரூபாய்க்கு சமானம். கோடி ரூபாயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி திருப்பி கிடைக்காது. ஒரு நொடி பொழுது நீங்க திரும்பி வாங்கிட முடியாது. ஒரு அரை நொடி பொழுது திரும்பி வாங்கிட முடியாது. உலகத்துல சம்பாதிக்கவே முடியாது. இழந்துட்டோம் அப்படின்னா நேரம் ஒண்ணுதான். அந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்கள் வாழ்க்கைக்காக உங்களுக்காகவே பிரத்யேகமா கொடுக்கப்பட்டிருக்கு. பிரத்யேகமா அதுல நம்ம சொல்ல வேண்டியது என்ன, நினைக்க வேண்டியது என்ன, ஜபிக்க வேண்டியது என்ன, இதைத்தான் ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்கள்ல சொல்ல. நீ குழம்பாதே, நீ அலட்டிக்காதே, நீ புலம்பாதே, நீ சுவாமியை தியானம் பண்ணு, நீ நாம ஜபம் பண்ணு. ஓ மனசு என்ன கண்டவங்களை நினைக்கிறதுக்கா, கழிச்சடைகளை நினைக்கிறதுக்கா, என்ன நினைக்கிறதுக்கு அப்படின்ற பகவான் மையேவ மன ஆஜஸ்த. ஓ மனசு எனக்கு தான், சுவாமி கொஞ்சம் பொறாம உண்டு. தங்கிட்ட கொடுத்த மனசை திருப்பி ஆடியை கொடுத்தோம்னா அவர் பிடிக்காது. அவர்கிட்ட மட்டும்தான் பூரணமா இருக்கும். அவருக்காகத்தான் நம்ம மனசு சரியா. நம்ம வாய், நம்முடைய கைகள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள் எல்லாம் சுவாமிக்காக மட்டும்தான். இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மளோட கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்கள், நேரம் காலம் சந்தர்ப்பம் இடத்துக்கு தகுந்த மாதிரி புத்தி மனசு எல்லாம் மாத்திப்பான். தெய்வம் மாறுவது இல்லை, எப்பொழுதுமே இருக்கு. அதான் ஆழ்வார் ரொம்ப அழகா திருக்கோஷ்டியூரை வச்சுண்டு ஜோரா சொல்றார். நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்றுவாள் திருக்கோஷ்டியூர். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாக அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான்களோ. கும்பகான திருக்கோஷ்டி, இந்த திருக்கோஷ்டியூர்ல இருக்கக்கூடிய பாகவதர்களை பத்தி ஆழ்வா சொல்றார். திருக்கோஷ்டியூர் பாகவதால பத்தி நாத காரியம் சொல்லிலாதவன், இந்த நாக்கு நாளு பேசக்கூடாத வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு. என்னென்ன வார்த்தைகள் பேசணும், எவ்வளவு பேசணும், எந்தெந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு ஒரு வரைமுறை உண்டு. வரைமுறை இல்லாம நீங்க சொல்லலாம்னா நாமஜபம் மட்டும்தான். எப்ப வேணா, எங்க வேணா, எவ்வளவு வேணா, எப்படி வேணா சொல்லிட்டே இருக்கலாம். மற்ற சமயத்துல உங்க வார்த்தைகளுக்கு பலம் உண்டு, நல்லா ஞாபகம். உங்க வார்த்தைக்கு பெரிய பலம் உண்டு. உங்க வார்த்தைக்கு கடவுள் மதிப்பு கொடுக்கிறார், மனிதர்கள் மதிப்பு கொடுக்கிறார்களோ இல்லையோ, தெய்வம் நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் காது கொடுத்து கேட்கணும். நீங்க கோபத்துல சொல்றதா இருக்கட்டும், பொறாமையில சொல்றதா இருக்கட்டும், பயத்துல சொல்றதா இருக்கட்டும், ஆசையில சொல்றதா இருக்கட்டும், அன்புல சொல்றதா இருக்கட்டும், ஏமாற்றத்துல சொல்றதா இருக்கட்டும், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வத்தினுடைய காதுல போய் விடுது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வத்தோட காதுல விழுந்துட்டே இருக்கு. அவன் முட்டாள் அப்படின்னா தெய்வத்து காதுல அது விழுது. சரியா, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெய்வம் கேட்கறது எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம வார்த்தைகள் அழகானதா இருக்கணும், நல்லதா இருக்கணும், உயர்ந்ததா இருக்கணும், சரியா இருக்கணும். அந்த வார்த்தைகள் தெய்வம் ஐயோ அப்படின்னு காது பத்திக்க கூடாது. நம்ம கோபம் கூட தெய்வம், இந்த கோபத்துல என் நாமத்தை சொல்லணும்னு காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு. நம்ம ஜியர்லாம் இருக்காரு அப்படின்னு அவரதுக்கு போய் தப்பான வார்த்தைகள் பேசுவோமா? அது எப்படி அசிங்கமா இருக்கும் இல்லையா? அது போல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை தெய்வம் கேட்கணும். சரியா, அப்ப உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? திருக்கோஷ்டியில் இருக்கக்கூடிய பாகவதர்கள் எப்படின்னா நாவகாரியம் சொல்லிலாதவர். வார்த்தையில வாயில தேவையில்லாத ஒரு வார்த்தை வராது. யார பத்தியும் தப்பா பேச மாட்டார்கள், எந்த விஷயத்தையும் தப்பா பேச மாட்டார்கள். அப்படியே பேசினாலும் பகவத் விஷயம், பகவன் நாம சங்கீர்ணம். பெண் பிள்ளை 81 வாக்கியத்தை யாராவது ஒருத்தரை பத்தி ஒரு தப்பு இருக்கு சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட யாராவது ராமானுஜர் மாதிரி ஜிஎம் மாதிரி கேட்கிறாரு வச்சுக்கோங்களேன், என்னதான் சொல்றது? அண்ணன் இருக்கா, ஒரு பிரயோஜனம் இல்ல, தங்கன் இருக்கா, கண்டுக்கிறது இல்ல, சொந்தக்காரங்க இருக்காங்க, இதே ஊர்லதான் பிறந்தவங்க, பக்கத்து வீட்டுல பாத்துருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளவு ஒத்தாசனா? 81 வாக்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா? 81 வாக்கியத்தை காது கொடுத்து கேட்க முடியும்? சொல்ற நம்மளும் டயர்டாடுவோம், கேட்கறவாலும் டயர்டாடுவோம். எப்படாப்பா வந்து தப்பிச்சு போகலாம்னு தோணிப்பது. ஆனா பெண் பிள்ளை வாக்கியங்கள் பாருங்க, அவ வாழ்க்கையில ஒரே ஒரு தடவைதான் ராமானுஜரை பாத்திருக்காரு, ஒரே ஒரு தடவைதான் அவகிட்ட பேசியிருக்காரு. ஆனா அதுல 81 வாக்கியங்கள், முத்து முத்தான வாக்கியம். அப்ப இவங்களுக்கு கண்டினியூஸா நல்ல விஷயங்களை பேசுங்க, எவ்வளவு நேரம் பேச முடியும், எவ்வளவு நேரம் பேச முடியும் சொல்லுங்க. அதுலயும் உங்களுக்கு பிடிக்காத வாழை பத்தி நல்லது சொல்லுங்க, சொல்லணும். சொல்லவே முடியாது, சொல்ல முடியணும். ஏன்னா பிடிக்காதுன்னு வச்சதுனாலேயே எல்லாத்தையுமே பிடிக்காது, சரியில்லைன்னு முட்டுமொத்தமா முடிவு பண்ணிடுது. எல்லார்கிட்டையும் நல்லது உண்டு, எல்லார்கிட்டையும் கெடுதல் உண்டு. பெண் பிள்ளை வாக்கியத்தை பார்த்தோம்னா, அனுகூலம் சொன்னேனோ மல்யவானை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே. இதெல்லாம் பார்த்தோம்னா அவர்கள்லாம் ரொம்ப பெரிய மண்டோதரிகள் விட்டுவோம், மல்யவான பெரிய வசதியா கிடையாது. ஆனா அவனுடைய வார்த்தை கூட அழகா சொல்றான், அணில்கள் கூட அவ்வளவு அழகா கைங்கரியம் பண்றதுன்னு சொல்றான் இல்லையா. அப்ப இந்த திருக்கோஷ்டியில் இருக்கவாள்லாம் நாவகாரியம் சொல்லிலாதவர், நாள்தோறும் விருந்தோம்புவார். அழகா பக்தாளுக்கெல்லாம் விதவிதமா விதவிதமா அன்னதானங்கள்லாம் பண்றாள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு உகந்தேரோர் எம்பாவாள், நாள்தோறும் விருந்தோம்புவார். அவ அந்த மாதிரி நம்ம அன்னதானம் எல்லாம் பண்றோம்னா அகம்பாவம் இருக்கக்கூடாது. ஒரு சமயத்துல காஞ்சி மகாபரிவாளை பார்க்க ஒருத்தர் வந்தார். அவர் கொஞ்சம் நல்லா ஏதோ தொழிலாம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய லெவல்ல போயிட்டார். அவர் பெரியவாளை பார்த்து சொன்னார், நான் வாரம் ஒரு அனாத பசங்க ஒரு 100 பேருக்கு நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கேன்னு ஒரு பெருமையா அப்படி சொல்லிட்டார். பெரியவா ஒன்னும் சொல்லல. அப்ப இன்னொரு அம்மா வந்து சேவிச்சா, அவ வந்து ஒரு சின்னதா மெஸ் மாதிரி வச்சு நடத்தின்னு இருக்கான். வயிற்று குழப்புக்கு வேற வழி இல்லை, ஏதோ சின்னதா ஒரு மெஸ் மாதிரி வச்சு சாப்பாடு போட்டு பெரியவா வந்தோன்னு, ஓ வந்துட்டியாமா, வா 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 அப்பா, நீ வாரத்துல 100 பேருக்கு அன்னதானம் பண்றியா? ஆமா சுவாமி அப்படின்னு. இவ டெய்லியா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான்னு அவ பயந்துட்டா. நான் எங்கடா 1000 பேருக்கு அன்னதானம் நான் பண்றேன், பெரியவா அவர்கள் தப்பா நினைச்சுட்டாரோ யாரோன்னு. அவனுக்கு அப்படிலாம் சொன்ன குருஜி ஒழுங்கா புரியறது இல்ல, சமயத்தை விவரம் பத்தல. அது பெரியவா எல்லாருக்குமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்களே, நானே குருஜிமா விவரம் பத்த நானே நினைச்சிருக்கேன். முற்பகல் செய்யும் பிற்பகல் வளையும் இல்லையா, அது வாழ்க்கையில யதார்த்தம். நம்ம என்ன கொடுக்கறோமோ அது பின்னாடி எப்படியும் வரும். அப்ப சுவாமி நான் எங்க அப்படின்ற பெரியவா கேக்குறா. டெய்லி என்ன பண்ணுவா? காத்தால தூங்கி வந்து குளிச்சு முடிச்சுட்டு உலைய வைக்கிறது மாதிரி என்ன பண்ணுவா அப்படின்னு. அதுவா ஒரு பிடி அரிசி எடுத்து எறும்பு புத்துல போடுவேன் பெரியவா. அதத்தாமா சொன்னேன், 1000 பேருக்கு அன்னதானம் டெய்லி பண்ணிட்டு தானே இருக்கேன், ஒரு பிடி அரிசி. ஆனா எறும்புகளுக்கு அது அவ்வளவு ஆயிரக்கணக்கான எறும்புகளுக்கு ஆகும் இல்லையா? தெரியவா சொல்லிட்டு, அன்னதானம்ன்றது நம்மளுடைய பெருமையில இல்ல, போடுற மனசுல இருக்கு. மனுஷாளுக்கு போட்டாதான் அன்னதானம்னு கிடையாது, எறும்பும் ஜீவராசிதான். மனுஷாளுக்கு பெருமையா போடுறதுக்கு 1000 பேர் இருக்கா, எறும்புக்கு ஆசையோட போடுறதுக்கு ஆள் கிடையாது. டெய்லி அன்னதானம் நன்னா பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்கள்ல கண்ணீர் பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கேன். நீங்க பிரிச்சானுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண வருத்தமே பட வேண்டாம். ஒரு படி அரிசி எடுத்து எங்கேயா எறும்பு குத்து அப்படி போட்டு வச்சுக்கோங்களேன், அந்த அரிசிய பல எறும்புகள், ஆயிரக்கணக்கான எறும்புகள் பல நாள் வச்சுட்டு சாப்பிடும். நமக்கு என்னடா எறும்பு கிட்டுதான வயிறு, நான் அது கொடுக்கறா இல்லையா? இந்த மாதிரி ஆசையோட பக்தியோட அன்னதானம் பண்ணணுமா? திருக்கோஷ்டி இருக்கவாள் அந்த மாதிரி ததி ஆராதனம் பாகவதர்கள் ஆராதனம் பண்றாளா? நாவகாரியம் சொல்லாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவ காரியம் செய்து வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர். அழகா தேவ காரியம், பகவானுடைய விஷயங்கள், கோவில் கைங்கரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லயே ஈடுபட்டு இருக்காளா? தேவ காரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். அழகா வேதத்தெல்லாம் படிச்சுண்டு எல்லாருக்கும் சொல்லி தந்துட்டு எல்லாருக்கும் அந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து எல்லா ஜனங்களையும் உத்தாரணம் பண்ணக்கூடிய திருக்கோட்டியூர். அந்த திருக்கோஷ்டியூர் இருக்கக்கூடிய பகவான பத்தி சொல்றார், மூவர் காரியமும் திருத்தும். மூவர் காரியமும் திருத்திரமணம், பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றோம் இல்லையா, அந்த மும்மூர்த்திகளுடையதான காரியங்களையும் அத்தனை அழகா பார்த்து பார்த்து நடத்தும்படியான மூவர் காரியமும் திருத்து முதல்வனை சிந்தியாத. அவர்கள்லாம் முதல்வன் யாருன்னா திருக்கோஷ்டியூர் பெருமாளம். அதனால மூவர் காரியமும் திருத்தும் அம்முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான்கொளோ. திருக்கோஷ்டியூர் பெருமாள நினைக்காதவர்களை பட பாவிகள்ன்ற. மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகள். நீ எந்த நிமிஷம்லாம் பகவான சிந்தனை பண்ணலையோ பாவி. இன்னைக்கு காத்தாலேந்து மனிதர்கள் நினைக்கிறதே பாவம் தான், தெய்வத்தை நினைக்கிறது தான் உத்தமம். அது முக்காவசி எப்ப நினைப்போம்? நமக்கு யாரா அவமானப்படுத்திட்டா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா, நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கல அப்படின்னா திரும்பி திரும்பி அவ பண்ணது பாவம்னு மனசுல உறுத்துறது இல்லையா? அப்படியே அவளை நினைக்கணும். அதுக்கு பிறகு என்ன நினைக்கணும்? திருக்கோஷ்டி திருமாவளை நினைக்கணும், ரங்கநாதன் நினைக்கணும், பாண்டுரங்கனை நினைக்கணும், பத்மநாபன் நினைக்கணும், பரதராசன் எவ்வளவு பேர் இருக்கார், ராமானுஜர் இருக்கார், சைத்தன்ய மகாபிரபு இருக்கார், நினைக்கணும் இல்லையா? யாராவது உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாரு, மனசு தாங்க முடியல, தாங்க முடியலையே. அழ்வார் சொல்றார், நீ எதுக்கு அதை தாங்குறாய்? அவளை கொண்டு ஏன் மனசுல வச்சுக்கிறாய்? அதை வச்சு நீ ஏன் பாவி ஆகிறாய்? அவா பண்ணது தவறு, அந்த தவறு பண்ணவாள மனசுல வச்சுண்டு அந்த தவறு அந்த பாவத்தை நீ ஏன் சுமக்கிறாய்? அவ பண்ணது பாவம். அப்ப அவளே சுமக்கிறா, அவள நீ ஏன் சுமக்கிற? மலக்கூடிய தலையில வச்சிருந்தா நாரத்தானே செய்யும். நான் சொல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற, நீ தலைக்கு மேல என்ன வச்சிருக்கியோ அதுதானே உனக்கு நாசம் வரும். அந்த மாதிரி மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கியோ அப்படிதானே உன் வாழ்க்கை முடிச்சுட்டு, மனசுக்குள்ள எதை வச்சிருக்கியோ அது போல உன் வாழ்க்கை. சாதாரணமா சொல்லு, மனம் போல் வாழ்வு அப்படின்னு. இப்ப உங்க மனம் ஆழ்வார் சொல்ற, உன்னுடைய மனசு தெய்வத்தை தாங்கறதுக்கான ஒரு கர்ப்ப கிரகம். இந்த கர்ப்ப கிரகத்துல நீ தெய்வத்தை தானே வைக்கணும். சந்திரபுரத்தை இடுப்புல பாண்டகன் ஜம்னு கையை வச்சு நிக்கிறான். நீங்க மனுஷால் நினைக்கும் போது அந்த பாண்டகன் எடுத்து அவளை கொண்டு நிக்கிறது தேவையா யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் அவ கால வேற பிடிக்கணுமா? அவசியம் இல்ல இல்லையா? என்ன அவசியம் இருக்கு? பிடிச்சா பாண்டகன் காலடி வேற யார் காலையும் பிடிக்க மாட்டான். அப்படி இல்லாம நிக்கணும். இவாளெல்லாம் போய் நினைச்சு உங்க மனசு பண்டரிபுரம், உங்க மனசு அழகான நவதிருப்பதி, உங்க மனசு ஸ்ரீவைகுண்டம், உங்க மனசு திருப்பார்க்கடை. ஆழ்வா சொல்ற மூவர் காரியமும் திருத்தாத திருத்தன் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ. பிரம்மாபதி கேட்கிறார், அவ்வளவழக எல்லாத்தையும் படைச்சிருக்கார் இவர், எப்படி இந்த திருக்கோஷ்டியூர் பெருமாளை சிந்திக்காதவர்களை படைச்சார்? எப்படி அவர்களால் படைக்க முடிஞ்சது? அதாவது பிரம்மதேவர் எப்படி படைச்சார்ல? அவர் படைச்சதே வீணா போயிடுச்சு. அவர் படைச்சது தெய்வ சிந்தனை பண்றதுக்காக. யார் யாரையோ நினைக்கிறாளே, தெய்வத்தல்லவா நினைக்கணும். அதுதான் யாரோ இல்லை, நம்மளையும் தான். சரியா? எப்பயா மனசுல தக்குன்னு தூக்கி போட்டுருங்க, சுவாமியை வச்சுக்கணும். நீங்க எத்தனைக்கு எத்தனை சுவாமியை வச்சுக்கிறாளோ அப்ப உங்களுக்கு கெடுதல் பண்றவா கூட வேற வழியே இல்லாம உங்களுக்கு நல்லது பண்ணிடுவா. அவ பண்ற கெடுதலும் உங்களுக்கு நல்லதா மாறிடும். இது என்ன புரிஞ்சுக்கணும். பிரகலாதனுக்கு அப்ப அவ்வளவு கெடுதல் பண்றான். ஆனா பிரகலாதன் இரண்டு கட்சி சிந்தனை பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், நம்மள மாதிரி பழமின்னு இருப்பான். ஆனா பிரகலாதன் நாராயண தியானம் பண்ணான். அது என்ன ஆயிடுது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாராயணன் தன் கூட இருக்கான்றத பிரத்யக்ஷமா அந்த குழந்தை உணர்ந்துட்டான். வாழ்க்கையில என் கூட என் நாராயணன் இருக்கான், எனக்கு என்ன கவலை? அப்ப அவன் நாராயணன் ஒருத்தனதான் சிந்தனை பண்ணான். அவனை சுத்தி நடக்கக்கூடிய கவலைகளோ அவ அப்பா பண்ணக்கூடிய விஷயங்களோ அவன் மனச பாதிக்கும். அதான் ஆழ்வாசலர் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தனை பண்ணும். சிந்தியாத பாதிகள்னா சிந்தனை பண்ணணும். நீங்க மனுஷால ஒரு அஞ்சு நிமிஷம் யாராவது கஷ்டம் கொடுத்தவள அஞ்சு நிமிஷம் நினைச்சு பாருங்க, உடனே களைச்சு போயிடுறது, கோபமா வர்றது, வெறுப்பு உண்டாகிறது, ஒரு மனசுக்குள்ள ஒரு காயம் உண்டாகிறது. இத தெய்வத்தை நினைச்சு பாருங்க, உடனே மனசுல ஒரு சமாதான். அதுக்குதானே பகவான் 108 திவ்ய தேசத்துல இருக்கான். அது இல்லாம நம்ம வைகுண்டபதியா இருக்கான். நம்ம கூப்பிடுற தூரத்துல அழகா நீ வா. அதுவும் நல்லா கவனிச்சு பாருங்க, மனுஷா இல்லா தன் சௌகரியத்துக்காக நம்மிடத்துல பழகிறான். உண்மைதானே? இது மாற்றம் இல்லை இல்லையா? ஆனா வைகுண்டபதி நம்ம சௌகரியத்துக்காக நம்ம கிட்ட பழகிறான். கோவிலுக்கு போறோம், போகும்பொழுது இன்னைக்கு நான் எத்தனை மணி கோவிலுக்கு வந்தா உனக்கு பிடிக்கும்னா கேட்கிறோம். எனக்கு காத்தால இன்னைக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, நான் போறேன். எனக்கு இன்னைக்கு காத்தால போக முடியாது, சாயங்காலம் நான் போறேன். ஆனா வைகுண்டபதி, சரி உனக்கு எப்ப சௌகரியமோ அப்பவா நான் காத்துட்டேன். இதுதானே? அப்ப நம்முடைய விஷயத்துல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிற அந்த சுகம் தரக்கூடிய தெய்வத்தை நினைக்கிறதுக்கு தானே மனசு. நம்மளை துக்கப்படுத்தி காயப்படுத்தி அதை பத்தி பெருசா நினைக்காம தன்னுடைய நியாயத்தை திரும்ப திரும்ப அழுத்தம் திட்டமா சொல்றவர்களை போய் அவ பண்ணது தப்புன்னா கூட தன்னுடைய மரியாதை குறையப்படாதுன்றதுக்காக தான் பண்ண தப்ப இல்ல, நான் சரியாதான் பண்ண, நீ தப்பா புரிஞ்சின்றிருக்கேன்னு திரும்ப திரும்ப அந்த காயத்தை ரணமாக்குறவாழ போய் நினைக்கணுமா? அவசியம் இருக்க யோசனை பண்ணி பாருங்க. உங்க மனசு ரொம்ப மென்மையானது, மயில் தீலிய விட மென்மையானது, தாமரை இதழை விட மென்மையானது. அதை கொண்டு பகவான் திருவடியில போன மயில் தீலியை கொண்டு கிருஷ்ணன் தலையில சுருங்கினா அழகா இருக்கும். வேற ஏதாவது தலையில கொண்டு சுருங்கினா அழகா இருக்குமா? எங்க வச்சாலும் அழகு. மயில் தீலினா கண்ணன் தலையில இருந்தா மட்டும்தானே அழகு. அப்ப உங்க மனசு அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. உங்க மனசை நீங்க அப்படியே கண்ணன் கிட்ட கொடுத்துட்டா அது தூக்கி அப்படி தலையில வச்சுட்டாங்க, தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கணும். உங்க மனசை பகவான் அதான் சொல்ல, மனசை என்கிட்ட கொடுத்துரு, நான் வச்சுக்கிறேன். இது என்னோட மனசு, என் சொத்து. நீங்க யார் யாரெல்லாம் நினைக்கிறளோ அப்பெல்லாம் உங்க மனசை நீங்க அவா கிட்ட கொடுக்குற என்ன அவசியம் இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம மனசை பத்தி கவலையே படாதவா கிட்ட நம்ம மனசை யாரா கொடுப்பாங்களா? போனே கொடுக்க மாட்டோம். 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவா ரேஞ்சுக்கு ஒரு போனை வச்சிருக்கோம், டக்குன்னு கொடுத்துருவோமா? அது வைக்கிற இடமே பாத்து பாத்து வைப்போம், குப்பையில கொண்டு வைப்போமா? இல்லை. எவ்வளவு ஜாக்கிரதையா வைக்கணும். நம்ம செருப்பு எங்கேயா போனா செருப்பு அது தூக்கியா போடணும். சர்வ ஜாகிரதையா, அது செருப்பு தானே, அது அப்படி ஜாகிரதையா. அது மேலே யார் செருப்பு போடுறப்ப புதுசா வாங்கினோம், அந்த செருப்புக்கு ஒரு மரியாதை இருக்கும் பாருங்க. இந்த பள்ளிக்கூட குழந்தைகளுக்கெல்லாம் புது கிளாஸ் போன முதல்ல புக்கு கூட தடவி தடவி வச்சுக்கணும். அது எழுது எழுதும் போது கூட அப்படியே இருக்கும். அது ஒரு ஒரு மாசம் எழுதி பக்கம் போகும், பேஜ் தனியா போகும், அட்டை தனியா போகும். நம்ம எல்லாரும் அதை அக்கிரமம் பண்ணிட்டு வந்தவங்க தான். யாரும் வந்து அப்படியே கண்ணோட கண்ணா வச்சுட்டுலாம் ஒன்னும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைகளை சொல்லிட்டு ஒழுங்கா வச்சுக்க வேண்டாமா? குழந்தைகள் நிறைய இருக்கனால சொல்ல முடியல. என்னால ஏற்கனவே நம்ம குழந்தைகள் நம்ம மேல நல்ல மரியாதை இதை வேற சொல்லிச்சோம்னா. அப்ப மனசு உலகத்துல மிக உயர்ந்த ஒன்னே ஒண்ணு நம்ம மனசு. தெய்வம் நம்ம எதிர்க்க பணத்தையோ அழகையோ எதையுமே பார்க்கல. நீ பணக்காரன் இருந்தா அவன் அண்ணா ஓட்டிவேன், நீ ஏழையா இருந்தா விலகி போக வேண்டியது தெய்வத்தினுடைய சுபாவம் இல்லை. தெரியாதா? நீ என கொண்டாடினா நெருங்கி வருவேன், நீ என கேவலப்படுத்தினா ஒதுங்கி போற, அப்படியும் கிடையாது. தெய்வம் ஒரே நிலைமையில தான் இருக்கு. அதனால ஆழ்வார் சொல்றார், என்ன பண்ணணும்னா நம்ம எப்பொழுதுமே வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா பேசும். நல்லா ஞாபகம், நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்ணன் காதல நாள காரியம் சொல்லிலாதவர், நாள்தோறும் விருந்தோங்குவர். அப்ப இனிமேல் எப்படி அன்னதானம் பண்ணணும்னு தெரிஞ்சிருது இல்லையா? இப்ப நீங்க டெய்லி 1000 பேர் அன்னதானம் பண்ண முடியுமா? சுலபமா பண்ணலாமா? பெருசா மனுஷா மனுஷாளுக்கு போட்டா நன்றி கிடையாது, பறவைகளுக்கு போட்டா நிறைய நன்றி உண்டு, எறும்புகளுக்கு போட்டா அந்த சின்ன சின்ன ஜீவராசிகளுடைய ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அது நமக்கு வாழ்க்கையே கொடுக்கும். அதனால அந்த காலத்துல அரிசி மாவு கோலம்லாம் போடும். இந்த கிரகப்பிரவேசம் வீட்டுல பண்றோம் தெரியுமா? அதுக்கு தெரியுமா? அந்த இடத்த எறும்பு எலி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த அதுங்களுடைய வீட்டை இடிச்சுதான் நம்முடைய வீட்டை கட்டுறோம். அப்ப அதனுடைய மனசெல்லாம் வருத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அதுக்குதான் கிரகப்பிரவேசம் பண்ணி மந்திரங்கள் சொல்லி அழகா ஜலம் எல்லாம் தெளிச்சோம்னா அந்த ஜீவர்களுக்கு எல்லாம் நல்ல இடம் கிடைக்குமா? அதுக்குதான் பூமி பூஜை பண்றோம் தெரியுமா? இந்த மாதிரி இந்த இடத்துல வீடு கட்டிக்க போறேன், இங்க இருக்க ஜீவராசிகள் எல்லாம் நீங்க கிளம்பி போயிடுங்கோ, எங்களுக்கு நல்லது நடக்கணும், கரெக்டா கிளம்பு எல்லாம் நிறைய உண்டு. அதுங்களுக்கு நமக்கு தான் ஆறு அறிவுன்னு சொல்றோம், அறிவே இல்லாம இருக்கும். அதுங்களுக்கு அவ்வளவு அறிவு உண்டு, அத்தனை அழகா பண்ணும். அதனால நிச்சயமா டெய்லி ஒருபடி சும்மா நீங்க எங்கேயாவது போகும்போது கூட ஒரு இடத்த அப்படி அரிசியை போட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த காக்கா குருவி எல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு போகும். எங்கேயோ டெய்லி ஒருபடி ரேஷன் அரிசியா நிறைய இலவசமாலாம் கொடுக்குறாங்களே, இதாடி சீப்பா தான் கிடைக்கிறது. ஒருபடி அரிசி ஒரு காக்கைக்கும் குருவிக்கும் போடுறதுனால நமக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. இந்த ஜீவராசிகள் மாதிரி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு அது எல்லாத்துக்குள்ளயும் தெய்வம் இருக்கு. சரியா? அதனால நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசணும். எல்லா ஜீவராசனங்களும் முடிஞ்சது. நீங்க ரொம்ப எல்லாம் பாரதியார் மாதிரி காக்கை குருவி எங்க ஜாதின்னு கடன் வாங்கின வரிசையெல்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் அவர்தான் சத்தங்கத்துக்கு நீங்க உங்களை அனுப்ப மாட்டாங்க. சரியா? அதனால எதை பண்ணணும்னு இருக்கு. நாவ காரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவ காரியம் செய்து வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர், மூவர் காரியமும் திருத்து முதல்வனை சிந்தியாக அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ. அப்ப இனிமேல் யோசிக்கணும், தேவைதான் யோசிக்கணும். ஓ, நான் பாவியாயிருக்கேனே, நான் தெய்வத்தை நினைக்கணுமே. என் மனசு வசத்தி, உங்க மனசை கேவலப்படுத்தக்கூடாது. நம்ம மனச கண்ணனே ஆசைப்படுற ஒரு பொருள், அழியாத ஒண்ணு. மற்றதெல்லாம் கொஞ்ச நேரத்துல மாறி குணம் மாறி போயிடும். இப்ப தயிர் உடனே முந்தாடிச்சு கொடுத்தோன்னா நாளைக்கு கெட்டு போயிடும் இல்லையா, புளிச்சு போயிடும் இல்லையா? நம்ம மனசு அப்படி இல்லையா? அதனால கண்ணனுக்கு கோபிகள்லாம் அந்த மனச கண்ணன் கிட்ட கொடுத்துட்டான். அந்த மனசெல்லாம் எடுத்துட்டுதான் கண்ணன் பிருந்தாவனத்தை விட்டு மதுரா போனோம். அதனாலதான் கோபி எங்க இருந்தா என்ன, எங்க மனசு உங்ககிட்ட இருக்குடா அந்த தைரியம். அப்ப மனசு பகவானுக்காக, இந்த மனதுக்கு சிந்தனா சக்தியும் ஒண்ணு இருக்கு இல்லையா, யோசிக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கு இல்லையா, அது எதுக்குன்னா தெய்வத்தை சிந்தனை பண்றதுக்காக. உங்க மனசு குப்பை தொட்டி இல்ல, அசிங்கமானது இல்ல, எல்லாத்தையும் கொண்டு போட்டு வைக்கிற ஒரு பழைய ஒரு இடம் இல்ல, உத்தமமான பொருட்களை சேகரிக்க வேண்டிய ஒன்று. ராமானுஜரை வச்சுக்கலாம், பகவான் பகவான் 108 விதமா இருக்கான். அது இல்லாம பாண்டங்கனா இருக்கான், குருவாயூரப்பனா இருக்கான், வைகுண்டபதியா இருக்கான், ஆச்சாரிய புருஷால்லாம் இருக்கு, அத்தனை பேர் நமக்கு இருக்க. ராமானுஜர், சங்கரர், மத்வாச்சாரியா, சைத்தன்ய மகாபிரபு, நாமதேவர், துக்காராம், அவ்வளோ பேர் லிஸ்ட் போடவே முடியாது, அவ்வளவு பேர் இருக்கா. இப்ப உங்க மனசுல எப்பெல்லாம் யார் மூலமாவது ஒரு காரிய காயமோ ஒரு வருத்தமோ வரதா, உடனே அவளை தூக்கி அப்படி வச்சுட்டு ராமானுஜர் கொண்டு வச்சுக்கணும். காரே கருணை ராமானுஜா, சைதன்ய மகாபிரபு கொண்டு வச்சுக்கணும். சைதன்ய மகாபிரபு நீங்க ராமஜபம் பண்ணும் மனசு சரியில்லைன்னா சத்தியமா ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு ராமஜபம் பண்றது நீங்க கேட்க முடியும், கூட ஜெபிக்கணும். அதனால உங்க மனசு ரொம்ப அழகான ஒரு கண்ணனே ஆசைப்படுற ஒரு மனசு. நம்ம வாழ்க்கை எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது, அதுல பாதியும் உறங்கி போகும் இருக்கு. அதனால எவ்வளவு முடியுமோ தெய்வ சிந்தனை பண்ண, இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம். மத்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ரொம்ப எல்லாம் ஒண்ணும் பிரயத்தனப்படுறாங்க. இன்னைக்கு அவ கோச்சுக்கிறாளா, சரி பொறுமையா விட்டுடும், நாளைக்கு அவளே சிரிச்சு பேசும், பேசுற நாளைக்கு திருப்பி கண்டிக்காம போறாள், சரி ரைட் அவ்வளவுதான். இவ கோச்சுக்கிறதுனாலயோ, இவ கண்டுக்காம போகிறனாலயோ, இவ நம்மள ஒதுக்கறதுனாலயோ கண்ணன் குணம் மாறப்போறது இல்லை. கண்ணன் மாறுவான்னா பயப்படும், கண்ணன் மாறப்போறது இல்லை, அவன் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கான். அதனால மனுஷாளுடைய விஷயங்களை கொண்டு உங்க மனச நீங்க தான் காயப்படுத்த, சரியா? யாரும் காயப்படுத்திக்கல. ஒரு சாது இருந்தா அவர் ஒரு ஊர்ல போய் உட்காந்து தியானம் பண்ற, ஒரு பய வருவான், யார பார்த்தாலும் திட்டே இருப்பான், வேணுட்டு மத்திட்டு மத்தவாளுக்கு எல்லாம் கோபம் வரும், உடனே அடிக்க ஓடுவான், அவன் வேகமா ஓடுவான், தப்பிச்சு ஓடிவான், அவனுக்கு இது விளையாட்டு. இப்படியே கிராமத்தை எல்லாரையும் வெறுப்பேற்றின் இருக்கான். அந்த கிராமத்துக்கு சாது வந்துட்டு உட்கார்ந்து இருக்காரு, இவன் பக்கத்துல வந்து அவர் வெறுப்பேற்றான், அறிவே கிடையாது, முண்டுவான், தண்டமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு, ஊரை ஏமா என்ன நம்மளெல்லாம் இந்த வார்த்தைகள் அவ்வளவுதான், என் பொறுமை எல்லாம் மீறிக்கு, பொறுமையே இல்லை, அப்படின்னா எல்லாம் மீறதுன்னு அடுத்த விஷயம். இவ்வளவு திட்டுறான், அவர் பாட்டு கண்டுக்கவே இல்லை, ஏதோ நாய் குறைக்கிறது, நரி ஊழையிடுறதுன்னு உட்கார்ந்து இருக்கார். இது இங்க போகிறது முக்கியம் இல்லை, இங்க நீங்க எப்படி எடுத்துட்டு போறேன்னு தான் முக்கியம். காதுல விடுற சப்தத்தை உங்க மூளைக்கு நீங்க எந்த விதமா எடுத்துட்டு போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். குழந்தைங்க முட்டா பயலே கொஞ்சம் அவ்வளவுதான் சிரிக்கிறது, குழந்தைங்க ரொம்ப நியாயமா அழகாவா கொஞ்சம் என் முட்டா பயல அப்படின்னும் அதீனு சிரிக்கிறது. அதுக்கு முட்டா பயல்ற வார்த்தை அம்மா என்ன கொஞ்சி சொல்றான்னு எடுத்துக்கிறது இல்லையா, அதனுடைய மனசு பாரு. அந்த மாதிரி உங்க மனசுல எதை எடுத்துன்னு போனோம், எப்படி எடுத்துக்கணும், இவர் கண்டுக்கவே இல்லை. அப்ப ஒரு பையன் வந்தான், ஐயா இவ்வளவு திட்டுறானே, நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறல அப்படின்றார். அப்படி பார்த்தார், அப்பா அவன் பாட்டு கொடுத்தான், நான் வாங்கிக்கலையே, நான் வாங்கிட்டா தானே என்னோடது, அப்ப நான் வாங்கிக்காத போது அவன் முகத்திலேயே அசிங்கமா ஒட்டின்னு இருக்கு, அந்த வார்த்தைகள்ல அவன்கிட்ட தானே ஒட்டின் இருக்கு, ஐயோ ரொம்ப மோசமா திட்டானே, அதான்ப்பா நானும் சொல்றேன் ரொம்ப மோசமா, அவன் திட்டினதெல்லாம் அவன் வாயோட அவன் முகத்தோட அவன் நாட்டுல ஒட்டின் இருக்கு, அவன் தலையில ஒட்டின் இருக்கு, எனக்கு என்ன போச்சுன்னு பையனுக்கு அசிங்கமா போயிடுச்சான். வாஸ்தவம் தானே, மத்தவெல்லாம் அதை வாங்கிட்டு என்னோட சண்டை போட வந்தான், இவர் வாங்கிக்கவே இல்லையே, அப்ப அது என்கிட்ட தானே இருக்கு. அப்ப நீங்க ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்கிறேன், சரியா? அதனால நாவகாரியம் சொல்லாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர், மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான்களோ. எப்படிதான் பிரம்மா படைச்சாரோ என்ன அப்படின்னு நீங்க உங்களை கேட்டு, சரியா? அடுத்து சொல்றார், குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலமாய் செற்றமொன்றுமில்லாத மண் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர், சுற்றி ஏழுலகு உண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. இன்னும் மோசம், பகல் பாசுரம் பரவாயில்ல, பாவி இரண்டாவது பாசுரம் அம்மாவுக்கு சேர்த்து விழுந்து, உங்க அம்மாவுக்கு பெருமையை நீங்க கொடுக்கணுமா வேண்டாமான்னு இந்த பாத்திரத்தை நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். இவ்வளவு நாள் என்ன பண்ணாலும் தீர்மானம் பண்ணணும், இப்ப தீர்மானம் பண்ணிடணும். அது முதல் ரெண்டு அடி முழுக்கவே திருக்கோட்டியோடு இருக்கக்கூடிய பாகவதர்களுடைய பெருமையை சொல்ற, அடுத்த ரெண்டு லைன்ல அப்படிப்பட்ட திருக்கோட்டியூர் பெருமாளை சிந்தனை செய்யாதவர்களை பத்தியதான, நாமத்தை சொல்லாதவர்களை பத்தியதான், குற்றமின்றி குணம் பெருகி குருக்களுக்கு அனுகூலமாய், ஒரு விதமான அபராதம் இல்லாமல், சரியா? குற்றமின்றி குணம் பெருகி, நம்ம குணங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம குணங்கள் கூடணும், குற்றங்கள் கூடக்கூடாது, குறைகள் கூடக்கூடாது. குணம் தாமசம் சாத்வீகம் ராஜசம், மூணு விதமான குணங்கள் இருக்கு இல்லையா, அதுல தாமசம் ராஜசம் எல்லாம் குறையணும். தாமசம்னா சோம்பேறித்தனம், எல்லாத்தையும் சோம்பேறித்தனத்துக்கு பேர் தாமசம். ராஜசம் கோபம் பொறாமை அழுகை வெறுப்பு இதெல்லாம் ராஜசம். சாத்வீகம் எல்லாத்திலையும் பெண் பிள்ளை மாதிரி, அவ்வளவு சாத்வீகமானவள் அப்படின்னா பெண் பிள்ளை, ராமானுஜர் வள்ள சாத்வீகம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் நம்ம சாத்வீகத்தை ஏறிண்டு ஏறிண்டு போனோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தா, வடலூர் ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுறேன்னா நம்ம எல்லாம் செடியே திண்டுவோம். வாடிய பயிரை பார்த்ததுக்கு ஐயோ வாடுறதேன்னு அவர் மனசு இல்லையா, அதுக்கு பேர் சாத்வீகம். நம்ம எந்த லெவல்ல இருக்கோ நம்ம தான் பார்த்துக்கோம். அப்ப அந்த திருக்கோட்டை இருக்கவாள் அப்படின்னா குற்றமின்றி குணம் பெருகி குருக்களுக்கு அனுகூலமாய். குருக்கள் அப்படின்னா குரு, குருக்கு அனுகூலமாய். அனுகூலம் அப்படின்னா அவ சொல்ற வார்த்தைகளை கடைபிடிச்சுண்டு அவர்கள் ஆனந்தப்படும்படியா வாழ்க்கையில முன்னேறது அனுகூலம். குருவுக்கு நம்ம என்ன பண்ணிட முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. வாழ்க்கையை நீங்க நன்னா வாழறது, தெய்வத்தை அனுபவிக்கிறது, அந்த குணங்கள்ல மேல வரதெல்லாம் தான் குருக்களுக்கு அனுகூலம், இல்லாட்டி குருக்களுக்கு பிரதிகூலம். யாரும் அவன் குருன்ற அந்த காலத்தெல்லாம் கேட்போம், உங்க ஸ்கூல் டீச்சர் யாருன்னு. இந்த காலத்துல பரவாயில்ல, மாறி போயிடுச்சு. அந்த காலத்தெல்லாம் யாரா பையன், உங்க வாத்தியார் யாருடா, உங்க பள்ளிக்கூடத்துதான், எனக்கு புரியவே புரியாது, அதிசயமா இருக்கும். இல்ல பள்ளிக்கூடத்துக்கும் வாத்தியாருக்கும் என்ன சம்பந்தம், வீட்டுல பள்ளிக்கூடத்துல இருக்கிறது 8 மணி நேரம், வீட்டுல இருக்கிறது 16 மணி நேரம், ஆனா தலை கொடுக்கறது யாருன்னா வாத்தியார். யாரும் அவங்க வாத்தியாரம்னா இதான் சொல்லிக் கொடுக்காங்க பள்ளிக்கூடத்துல. பள்ளிக்கூடம்னா நல்லதுதான் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு ஒரு தீர்மானம் அந்த காலத்துல. பள்ளிக்கூடம் அப்படின்றது நம்முடைய நடவடிக்கைகளை குணங்களை பக்குவப்படுத்துறதுதான். அப்ப குரு எதுக்கு அப்படின்னா நம்மள பக்குவப்படுத்துறதுக்காகத்தான், நம்முடைய தேவையில்லாதெல்லாம் மாத்திக்கிறதுக்காகத்தான் குரு. அப்ப அதான் அவர் சொல்ற அழ்வார். அந்த குரு யார குருவா ஆச்சாரியனா வச்சிருக்காளோ அவர்கள் சொல்ற வழியில அழகா பயணப்பட்டு ஜோரா பக்தியிலையும் ஞானத்திலையும் வைராகியத்திலையும் வசந்து 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 வருவாளாம். குற்றமின்றி குணம் பெருகி குருக்களுக்கு அனுகூலராய் செற்றமொன்றும் இல்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். செற்றம் அப்படின்னா பொறாமையின், பொறாமை நிறைய பொறாமை இருக்கு இல்லையா. இந்த குரு சொல்றபடியே கடினம் சொன்னா பொறாமைன்ற நம்ம கிட்ட இல்லாம போயிடும். நிறைய விஷயங்கள்ல பாருங்க, நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு பொறாமை இருக்கு. ரொம்ப தலைமுடியே இல்லாத நிறைய தலைமுடி இருக்கவளை பார்த்து பொறாமைப்படுவோம். நான் ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் ரொம்ப அதிசயிச்சு போனேன். அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. அதுல ஒருத்தன் ஒரு பணக்காரன் கோடீஸ்வரன், அழகா ஒரு கடையில போய் ஒரு நகை வாங்குவான். அப்படி பார்த்தா அந்த 1 கோடி ரூபாய் அதை போடும் பாக்கெட் அப்படின்னுடுவான். இப்ப வாசல்லேருந்து ஒருத்தன் பார்ப்பான், யோசிக்க கூட இல்ல பாக் பண்ண அப்படின்றான். அப்படின்னு அவன் வருத்தப்பட்டு அவன் போயிடுறான். இந்த கோடி சொன்ன கார்ல வந்து உட்காடுறான், கார் வந்து உட்காந்துக்கா சிக்னல்ல கார் நிக்கிறது. அப்ப அழகா கிராஸ் பண்றான், இவருக்கு வெடிக்கத்துல கோடி சொன்னது பாவம். அப்ப ஒரு நல்ல முடி அப்படி கோவிட்டு போறேன், எவ்வளவு நல்லா முடி இருக்கு, எவ்வளோ பணம் இருந்து எனக்கு தலைய முடி கூட இல்லையே, அவனுடைய குறை. நடந்து போறான தலைமுடிய கோவிந்து, அவன் அப்படியே பாக்குறான். அழகா ஒரு கணவன் மனைவி இருக்கான், இவன் மனைவி எவ்வளவு அழகா இருக்கா, இவன் மனைவி இருக்காளே. இவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை, ஒவ்வொரு பொறாமை, சம்பந்தமே இல்லை பாரு. இவனுக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது, பொறாமை. ஆனா அந்த திருக்கோசூர்ல வாழக்கூடிய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பிடிச்சுட்டு வாழக்கூடிய சசிஷாளுக்கு செற்றம் ஒரு குற்றம் கூட இல்லையா, ஒரு பொறாமை கூட இல்லையா. குற்றமின்றி குணம் பெருகி குருக்களுக்கு அனுகூலமாய் செற்றமொன்று இல்லாத வன்கையினார்கள் வாழும் திருக்கோட்டியூர், வாழ் திருக்கோட்டியூர். அழகா நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்றாராம். வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். இந்த கைகள் எதுக்கு அப்படின்னா நல்ல காரியங்கள் பண்றது. அடையாளம் சொன்னேனும் கபந்தனை போலே அவன் கை காட்டுறான், அவனுக்கு இப்படி போ அப்படி போ அப்படி போ அப்படி போன்னு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பண்டிகைபுரம்னா நான் முதல் தடவை போகும்போது இதுங்கன்னா இப்படி போங்க அப்படி போங்கன்னுவான். அவ கையே நான் பாத்துட்டு இருக்கேன்னா இந்த கைகள்னாலே பாண்டவனுடைய தரிசனத்துக்கு போகிறதுக்கு வழியே காட்டுறான் இல்லையா. எத்தனையோ பேர் நம்ம மனசு நம்ம பல சந்தர்ப்பங்களில் கெட்ட வழியை காட்டுறது, நம்முடைய இந்திரியங்கள் கெட்ட வழியை காட்டுறது, நம்ம கண்ணுதான் எத்தனை விஷயங்களை எத்தனை விஷயம் கெட்ட விஷயங்களை பார்க்க வைக்கிறது யோசனை பண்ணி பாருங்க. அதே நமக்கு முன்ன பின்ன சம்பந்தமே இல்லாத மூணாவது மனுஷன் ஏதோ ஒரு திடீர் தேசி போறோம், வழி தெரியலன்னா நேரம் போகும்போது வலதுகை பக்கம் போகும். அப்ப அவன் அவ்வளவா கை காட்டான் இல்லையா, அந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணும்படியானவர்களாம் திருக்கோஷ்டியூர்ல இருக்கிறவர்கள். நிறைய அன்னதானம் அதெல்லாம் பண்றாங்கதான் ஆழ்வார் சொல்றா. குற்றமின்றி குணம் பெருகி குருக்களுக்கு அனுகூலராய் செற்றமுன்றி இலாக வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் சுற்றி ஏழுலகு உண்ட தூமணி வண்ணன். அதாக ஆச்சரியமா இந்த பிரளயம் வருது இல்லையா, அந்த பிரளயத்துல எல்லாம் காணாம போகிறது இல்லையா, அப்ப இதெல்லாம் அடிச்சுட்டு போகாதபடி அத்தனையும் பிடிச்சு வாய்க்கு வச்சுட்டான். வாய் வழியா போது தன்னுடைய வயிற்றுக்குள்ள பத்திரமா வச்சுட்டான். சுற்றி ஏழுலகு உண்ட தூமணி வண்ணன், ஏழு உலகத்தையும் அழக வாய்க்குள்ள வச்சுட்டு கர்ப்பத்துல வச்சுட்டு இருக்கான். நம்ம எல்லாருக்கும் பகவானோட கர்ப்ப சம்பந்தம் உண்டு. இந்த மாதிரி எத்தனையோ பிரளய காலங்கள்ல நம்ம பகவானுடைய வயிற்றுக்குள்ள சௌக்கியமா இருந்திருக்கும். பகவானுடைய வயிற்றுக்குள்ள இருந்தவா எதை யோசிக்கணும், எவ்வளோ பெரிய ஒசரமான இடத்துல பகவான் வச்சிருக்காங்க, யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய ஒசரமான இடம். பகவான் நினைச்சாங்கன்னா இந்த பிரளயத்துக்கு மட்டும் தனியா ஒரு உலகத்தை வச்சு அதில் கொண்டு நம்மளெல்லாம் வச்சிருக்கலாமோன்னு எல்லா ஜீவராசிகளும் அங்கே வச்சு விட்டு இவன் பாட்டுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் உலக படைச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தரையா படைக்க வச்சுக்கலாம் இல்லையா, இல்லையா, எல்லாத்தையும் வயிற்று வச்சுக்கலாம். என் குழந்தைகள், என்னுடைய ஜீவர்கள், இவாளை வச்சுக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு, என் வயிற்று இருக்கிற அதிகாரம் அவர்களுக்கு இருக்கு. நம்ம யார் இடத்துல உரிமை இருக்கு அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட பூரணமான உரிமை. மற்றவா இடத்துல இருக்கக்கூடிய உரிமைகள் கூட கூடும் குறையும், இல்லாமல் போகும் புதுசா வரும், நிறைய உண்டு. ஆனா தெய்வத்துக்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய உரிமை இருக்கு பாருங்கோ, இது அவ்வளவு வசத்தியா. அப்ப தன்னுடைய வயிற்றுக்குள்ள பத்திரமா வச்சிருக்காரு ஆழ்வா சொல்ற, சுற்றி உலகேழு ஏழுலகு உண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர். இப்படி உலகத்துல பிரளயத்துல வச்சுண்டு காப்பாத்தவன் தொழாதவா இருக்கா இல்லையா, தொழாம இருக்கலாமா, தொழணும் இல்லையா. ஆழ்வா சொல்றா தன்னை தொழாதவர் பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. பகவான தொழாம இருக்கிறவா அம்மாவுக்கு பெரிய நோயம், பெத்த வயசுல பிறண்டைய வச்சு கத்திக்கணும்னு சொல்லுவோம். பிறண்ட எந்த எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நன்னா அரிக்கும், நம 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 அரிக்கும். உன்னை பெற்றதுக்கு பிறண்டைய வச்சு பத்துக்கலாம் கத்திக்கலாம்னு சொல்லுவான். அம்மா அப்படி நொந்து போனாலும் அந்த வார்த்தையை சொல்லுவா, ரொம்ப நொந்து போய் இப்படி படுத்தி எடுக்கிறிய, பன்னெண்டு வருஷம்தான் கட்டிக்கணும், ஒன்னு அரிப்பவிட அது பரவாயில்லன்னு அர்த்தம். ஒன்ன பத்திர அம்பி குழந்தைய பெற்றிருக்கலாம், ஏதான அரைக்கிறதுக்கு உபயோகமாகும், நீ ஒண்ணுக்கு உபயோகமாகல இம்சையா இருக்குன்னு ஆழ்வா சொல்றா. தொழாத உனக்கு கைகூப்பி தொழ வேண்டாமா, ஒவ்வொரு நாளும் கொல்லாம முடியுமா அப்படி கை கூப்பிக்கணுமா. அப்படி அவங்க தொழாதவர்கள் பெற்ற தாய்க்கு பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்கள். நோயா அம்மா யாருக்கு பகவான தொழிலையோ, அந்த அம்மா பெற்றது யாருன்னா நோய பெற்றிருக்காள், நோய் வியாதிய பெற்றிருக்காள். நமக்கு வியாதி இருந்தாலே கஷ்டம் இருக்கும். ஆழ்வாச தொழாதவர்கள் எவராக இருந்தாலும் அவ வியாதி யாருக்குன்னா அம்மா இருக்கா. ஏன் ஒரு வாந்தி சொல்றோம்ல, அந்த வாந்திக்குதான ஒரு குணம் உண்டா, ஒன்னும் கிடையாது. அந்த மாதிரி கேவலம் பகவான தொழல அப்படின்னா கேவலம் எப்பெல்லாம் முடியாத கை கூப்பிக்கணும் தொழறது அப்படின்னா கை கூப்பி தொழணும். எப்பெல்லாம் முடியறதோ பகவான கோவில்ல போய் பார்க்கணும், நேரம் இல்லைன்னா சொல்லக்கூடாது சரியா. மனிதர்களுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், ஒருத்தர் வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் காட்சினா எவ்வளவு நேரம் ஒதுக்கணும் சொல்லுங்க. அவர்களுடைய ஒரு முகமலர்த்திக்காக சரியா, அதுலயும் அவ எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம நடந்துக்கலாம் வச்சுக்கோங்களே, அவளுடைய அந்த முகம் மலர்த்தி மாறி போயிடும், நம்மளை ஒரு மாதிரி நடத்த ஆரம்பிச்சுடுவான். பகவான் அப்படி கிடையாது, அவனை திருப்திப்படுத்த ரொம்ப சுலபம். அவனுக்கு எது திருப்தின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா அவனுக்கு திருப்தி. எவ்வளவு பண்ணாலும் மனுஷால திருப்தி பண்ண முடியாது. உங்களை யாரா திருப்திப்படுத்திருக்கான் யாரா கை தூக்குங்க, அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ ஃப்ரெண்டோ இவர்களிடத்துல நான் திருப்தி மட்டுமே அடைந்தேன் யாரா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க பாக்கலாம். வம்பு ஆடு சொல்றது கூடாது சமையல சொல்ல முடியாது. ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு சொல்ல முடியாத அவமானம் உள்ளுக்குள்ள வந்து உட்காந்து வெள்ள காட்டிக்கிறது சரி வாழணுமே அப்படின்றதுனால ஓடிட்டு இருக்கோமே ஒழிய உள்ளபடி திருப்தின்னா தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான். தெரிஞ்சு பண்றோமோ தெரியாம பண்றோமோ ஆனா தெய்வத்துக்கிட்ட மட்டும்தானே. அதனால ஆழ்வார் சொல்றாரு இவ்வளவு முடியுமோ பகவான் தொழு, நீ எவ்வளவுக்கோட தொடரையோ நல்லதுதான். சுவாமிய தொடர்றதுனால நமக்கு ஏதான ஒரு சங்கடம் வருமா? திரௌபதி இருகையும் விட்டா இல்லையா? அதனால அவளுக்கு எல்லாம் நஷ்டமா வந்து இன்னி வரைக்கும் அவள் பெருமையை பேசிட்டு இருக்கோம் இல்லையா? கோவிந்தா புண்டரீகாட்சா, அத அவளுக்கு அப்படி சொன்னதுக்கு கடைசி வரைக்கும் கண்ணன் சொல்றான், திரௌபதிக்கு மட்டும் நான் ஒண்ணுமே பண்ணலையேன்றான். பார்த்து பார்த்து ஓடி வந்து பண்றான். அன்னைக்கு அவ கை தூக்கினதுக்கு துர்வாசர் அவர் வீட்டுக்கு வந்து விடுறாரு இல்லையா? அப்ப வந்தபோது அக்ஷய பாத்திரம், அவ வனவாசத்துல இருக்கா, அக்ஷய பாத்திரத்துல எல்லாம் அலம்பி இவ்வளவு சாப்பிட்ட பிறகு அலம்பி கவிழ்த்து வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அண்ணன் வராது, திருப்பி அடுத்த நாளைக்கு தான் வரும். இவெல்லாம் கவிழ்த்து வச்சாச்சு, துர்வாசர் அப்புறமா வரா, துரியோசன் அப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்கான். உடனே கோவிந்தான்றதுல கண்ணன் வந்துட்டான், பயமா, அவன் கோவிந்தா சொன்ன கண்ணனுக்கு பயமா இருக்கான், நடுங்குறான். உடனே திரௌபதி சொல்றா, கிருஷ்ணா இந்த மாதிரி துர்வாசர் வந்துட்டாரா, 30,000-40,000 சிஷ்யாலோட வந்திருக்காரா, ஏதோ நாடு நகரமா இருந்தா கடன் வாங்கி பண்ணலாண்டா, கிராமத்துல இருக்கோம் நகர் காட்டுக்குள்ள இருக்கோண்டா அப்படின்னு சொல்றா. கண்ணன் சொல்றான், அதெல்லாம் அப்புறம் பேசும், முதல்ல பசிக்கிறது சாப்பாடு போடுன்றோம். திரௌபதி சொல்றா, கஷ்டம்னு உன்ன கூப்பிட்டா நீ அதை விட கஷ்டமா வந்துருக்கிறீடா. பகவான் சொல்ற, பசிக்கிறது நீ அக்ஷய பாத்திரத்தை கொண்டா, கிருஷ்ணா எல்லாம் அலம்பி கவுத்து வச்சுட்டேன்டா, நீ கொண்டு வாயே அப்படின்றான். எல்லாம் கவனிச்சு பாருங்க, அலம்பி கவுத்து வச்ச பாத்திரம், அதுல ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் ஒட்டின் இருக்கு. இந்த ஸ்திரீகள்லாம் எங்களை மாதிரி அலம்பவே முடியாதுன்னு யாராவது என்னமா கடி கரை பிடிச்சிருக்கேன், அது அடிபிடிச்சு அடிபிடிச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த வீட்டை தேய்ச்சி நான் தேய்ச்சி போனேன், நிறைய வசனங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் ஒரு சொட்டு போட்டு தடவினாலே வந்து சொல்றான், அவன் சொல்றான், அது எவ்வளவு உண்மையோ தெரியாது. அதுல நீங்க பாத்துல அந்த அப்ளேஸ்மெண்ட்ல மத்தவா தேய்க்கிறதெல்லாம் அலுமினிய பாத்திரமா இருக்கும், இந்த ஒரு சொட்டு தேய்க்கிறதா மட்டும் சில்வர் பாத்திரம் புது பாத்திரமா இருக்கும். பரவாயில்லைங்களா, உங்களுக்கு முடிச்சுட்டுக்கன்னா சந்தோஷம். மத்த 99 பாத்திரமும் அலுமினிய பாத்திரம் நல்லா அடி வாங்கிருக்கும், இது மட்டும் புத்த புது பாத்திரம், அழகா 4 தடவுவா. சுவாமி கூட அப்படி தடவுவாரான்னு தெரியாது, அது எல்லாம் போயிடுறது அப்படின்றான் இல்லையா. இந்த மாதிரி திரௌபதி சொல்றாளா, நல்லா அலம்பி வச்சுட்டேன்டான்னு இப்படி காட்டுறாள். இல்ல திரௌபதி ஒரு பருக்க ஒரு கீரை இருக்குன்றாளா, பெரியவாள்லாம் அலம்பி கவுத்து வச்ச பாத்திரத்தை யாரா நமக்கு எடுத்து போட அவங்க எப்படி நினைப்பேன், அதோட அவமானம் தானே உண்டா. ஆனா அலம்பி கவுத்து வச்ச பாத்திரத்திலேருந்து ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் சாட்டி இவாளை காப்பாத்தினான். அப்படிப்பட்ட தெய்வத்தை நினைச்சு நம்ம தொழணம் இல்லையா? அதுதானே நம்முடைய தர்மம், அதுதானே நமக்கு சுகம், அதுதானே நமக்கு ஆனந்தம். அதான் ஆழ்வா சொல்லு, அதல்லவா நீ பண்ணணும், அவனல்லவா தொழணும். அப்படி தொழல அப்படின்னா பெற்ற தாய்க்கு பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் திறந்தார்களே. உங்க அம்மாவுக்கு நீங்க நோயா நன்மையா நீங்க பார்க்கணும். அதே துருவன் 5 ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு போனான், தந்தை எங்கே எங்கேனோ துருவனை. அதே அந்த பிள்ளை 36,000 கழிச்சு வைகுந்தத்துக்கு போறான், இப்ப புஷ்ப விமானத்துல ஏறுறான், மனது முகம் மலர்த்தியா இல்லையா? ஏம்பா இல்ல, எங்க அம்மா அவதான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு காரணம், அந்த அம்மாவை விட்டுட்டு நல்ல இடத்துக்கு நான் போறேன், இல்லடா குழந்தை உனக்கு முன்னாடி அவ போயின்றிருக்கா பாருன்னு காட்டலாம் அந்த குழந்தைக்கு. அந்த சமயத்துல கூட அம்மாவுக்கு மோட்சத்தை நினைச்சான் குழந்தை. அப்ப ஆழ்வார் சொல்ல, நீ பகவான தொழுதுன்னா உங்க அம்மா வரைக்கும் நன்மை பயன். அவ பண்ற நாமஜபம் இருக்கு இல்லையா, உங்க வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், நம்முடைய அம்மாக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் நம்மளை மேல கொண்டு வந்திருக்கான். இருந்த நிலைமையை விட நம்மளை நல்ல நிலையில நம்ம அம்மா நிச்சயமா வச்சிருக்கான். எந்த அம்மாவும் தன் நிலைமையை விட கீழே ஒரு குழந்தையும் சத்தியமா அழிச்சுண்டு போக மாட்டாள். எவ்வளவு பண்ணாலும் அம்மாவுக்கு பட்ட கடன் தீரவே தெரியாது, எந்த கடன் வேணா நீங்க தீர்த்துள்ள. நிஜமாவே பெற்ற தாய் ரொம்ப வசதி தான், அந்த மாற்றமே கிடையாது. அந்த தாய் நிஜமாவே நமக்காக அவ்வளவு பெரியதா, அந்த தாய்க்கு நம்ம நல்லது பண்றதுதானே நம்முடைய தர்மம். அதனால ஆழ்வார் சொல்றார், நீ தொழுதுடு தொழுன்னா பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோயும் செய்வான் பிறந்தார்களே. குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் செற்றமொன்றும் இல்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் சுற்றி ஏழுலகு உண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. அப்ப தொழுவர் தெய்வமே அவளை தொழுமா. புண்டலீகன் அப்பா அம்மாவுக்கு அப்படி பார்த்து பார்த்து பண்றான். தெய்வம் வந்துடுத்து ஒரு செங்கல்ல போடுறான், அதுல நிக்கிறான் இல்லையா தெய்வம். புண்டலீகனை பார்த்து பகவான் கை கூப்பிடான், பாண்டுறாங்க. உன்னை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்குன்றான். ஏன் பிரபு அப்படின்றான். உங்க அம்மாவுக்கு நீ பண்ற மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பண்ணலையேடா குழந்தை அப்படின்றான். அப்ப தெய்வம் தேடிட்டு வருது இல்லையா. அப்ப அந்த அம்மாவுக்கு நன்மை பண்ணணும், நீ நிறைய பகவத் தியானம் பண்ணு, தெய்வத்தை நல்லா தொழு. என்னத்துக்கு கை இருக்கு, நேரம் வேண்டாம், இடம் வேண்டாம். நீங்க பாட்டு உங்க மனசுக்குள்ள வெள்ள கூட கை கூப்ப வேண்டாம். மனசுக்குள்ள பெருமை நாமஜபம் பண்றதே பகவானை தொழறது. மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கலாம், இல்ல வேதான ஒரு கஷ்டம் இருக்கு, அவ்வளவு நேரம் இருக்கு சொல்லுங்க. தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்கும் போது விட்டுருவோம், தூங்குற சமயம் வரைக்கும் எவ்வளவு சமயங்கள் இருக்கு. எதோ நினைக்கிறோம் இல்லையா, யார் யாரையோ நினைக்கிறோம் இல்லையா, அவளை பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா. அவசியமா அவனல்லவா தோணும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுத்திட்டா ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், நீங்க அவளை கொண்டு உங்க மனசுல வச்சுக்கிறேன் அப்படின்னா அவர்களை நீங்க தொடரேன்னு அர்த்தம். அறிவிருப்பா இல்ல, பாண்டங்கள் வைக்க வேண்டிய இடத்துல, பிருந்தாவன பாங்கிய அதிகாரி இருக்க வேண்டிய இடத்துல, ரங்கநாதன் இருக்க வேண்டிய இடத்துல, காஞ்சி வரதராஜன் நிற்க வேண்டிய இடத்துல, அனந்த பத்மநாபன் இருக்க வேண்டிய இடத்துல, வைகுண்டபதி நிற்க வேண்டிய இடத்துல, வைத்தமானதி படுத்துக்க வேண்டிய இடத்துல போய் பண்ணி போய் நின்னா சொல்லும் போது எனக்கு என்னமோ பண்றது. அப்ப உங்க மனசு எவ்வளவு வசதின்னு பாத்துக்கோங்க. நீங்க தெய்வத்தை நினைக்க 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 தொடருது, தெய்வம் வேறதையும் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அப்ப நீங்க தொழில்னா குருக்களுக்கு அனுகூலம் சரியா, அதே மாதிரி பெற்ற தாய்க்கு அனுகிரகம் இதெல்லவா பண்ணணும். பெற்ற தாய்க்கு இதை விட நன்மை யாரா பண்ணிட முடியுமா, சத்தியமா பண்ண முடியாது. நீ ஆனா எத்தனை வருஷம் அம்மா நம்மளோட இருப்ப நமக்கு தெரியாது, சில பேருக்கு இல்ல சில பேருக்கு இருக்கார்கள் தெரியாது இல்லையா. அப்ப போன அம்மாவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சொல்றோம்னா அந்த அம்மா அங்கிருந்து சந்தோஷப்படுவாளாம். நம்ம தொடர காரணம் கொண்டே அவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கும். ஏன்னா பிரஹ்லாதன் கிட்ட நரசிம்மர் கேட்கிறவன் என்னடா வரம் போகணுன்ற, அப்பா நல்ல கதி அடையணும், ஐயோ என்னால கொடுக்க முடியாதேடான்ற. ஏன் பிரபுன்ற, நீ பண்ண பக்தியில உனக்கு முன்னாடி இருந்த 10 தலைமுறை, பின்னாடி வரப்போற 10 தலைமுறை, உன்னோட தலைமுறை, 21 தலைமுறைக்கு மோட்சம் கிடைச்சு விடுத்துறா குழந்தை, நீ வேறதானே கேளுடா கண்ணான்றார் சுவாமிக்கு. உன் பக்தியாலே அவளை கிடைச்சு விடுத்துறா, நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றார். அப்ப நம்முடைய முன்னாடி தலைமுறை 10 தலைமுறை, பின்னாடி வரக்கூடிய 10 தலைமுறைக்கு நம்ம நன்றியோட இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய தொழுகை, பகவான பார்த்து கை கூப்பிடுறது, பகவான நினைக்கிறது, பகவன் நாமத்தை பண்றது. உங்க 10 தலைமுறைக்கு முன்னாடி 3 தலைமுறைக்கு மேலேயே தெரியாது. அத்தனை பேருக்கு நம்ம நல்லது பண்ணணும்னா இதுதான், நமக்கு பின்னாடி வரக்கூடிய வம்சத்துக்கு நல்லதுன்னா இதுதான். அதனால குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் செற்றமுன்றுமில்லாதவன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் சுற்றி ஏழுலகு உண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெற்ற தாயர் பயிற்சினை பெருடோய் செய்வான் பிறந்தார்களே. சரியா, பகவான நினைக்கலன்னா பாவிகள், பகவான தொழில்னா அம்மாவுக்கு நோய். 10 பாசுரத்துக்குள்ள ஒரு மாதிரி ஆயுள் நீங்கள் வண்ண நல்மணியும் மரகதமும் அழுத்தி நிழலெழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால் இறை பொழுதும் என்னகிலாது போய் உன்ன கண்ட தம் மூத்தை வாய்க்கு கவலம் உந்துகின்றார்களே. பல்தேக்கனா ஊத்தவாய் நம்ம சொல்லுவோம், ஆழ்வார் புதுசா ஒண்ணு சொல்றான் லட்சணம் ஊத்தவாய்னா என்ன. ஆழ்வார்ல ரொம்ப தைரியம், இந்த மாதிரிதான் யாரும் அவங்கள சொல்லிட முடியும், கொண்டுட போட மாட்டீங்க. அந்த முதல் பாசுரம் முதல் வாக்கியத்துல வர்ணிக்கிறார், வண்ண நல்மணியும் மரகதமும் அழுத்தி. பச்சை தின்ன சிவப்பு தின்னெல்லாம் பாத்திருக்காள் இல்லையா, திருக்கோஷ்டியூர்ல பச்சை தின்னெல்லாம் மரகதத்தை அழுத்திருப்பாளாம், பவழத்தை அழுத்திருப்பாளாம். வண்ண நல்மணியும் மரகதமும் அழுத்தி நிழல் எழும் திண்ணை சூழல் அதிகமா சொல்றார் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நம்மளாம் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கும். சரியா சொன்னோம்னா நம்முடைய மூதாதைகள் வாழ்ந்த அந்த ஆரோக்கியமான வாழ்வோ, அந்த ஆரோக்கியமான உணவோ, அந்த ஒரு ஆனந்தமான வாழ்க்கையோ இன்னைக்கு நமக்கு இல்லை. இது ஒத்துண்டு தான் நம்ம ஆகணும். விஞ்ஞான வளர்ச்சி நிறைய வளர்ந்திருக்கும், நிறைய விஷயங்கள்லாம். ஆனா வாழ்க்கையுடைய பூரணத்துவத்தை அவர்கள் அனுபவிச்சவரெல்லாம் நிறைய நேரம் சாமி கும்பிடுறதுக்கு நிறைய டைம் இருந்தது. 3 மணி நேரம், 4 மணி நேரம். சாயங்காலம்னா கோவில் தான், எல்லாரும் குடும்பத்தோட கோவில் போவார்கள், திண்ணையில உட்காருவார்கள், தெய்வீக விஷயங்கள் பேசுவா, தூங்குவா. இப்பெல்லாம் மனிதர்களோட பழகக்கூட முடியாத அளவுக்கு டிவி என்னமோலாம் வந்துடுது நம்ம கிட்ட. மனிதர்களோட பழக்கம், தெய்வத்தினுடைய பழக்கம்ன்றது ரொம்ப குறைஞ்சு போயிடுது இல்லையா? ஆனா அந்த காலத்து அவ்வளவு வசதியா இருந்தா, பாரதமும் அவ்வளவு வசதியா இருந்தது. ஆழ்வார் சொல்றார், அவருடைய மரகங்கள் மரகதங்கள் பதிச்ச திண்ணையா, நல்ல மணிகள்லாம் பதிச்ச திண்ணையா, வண்ண நல்மணியும் மரகதமும் அழுத்தி நிழலெழும் திண்ணைசூழ் திருக்கோட்டியூர் திருமால் அவன் திருநாமங்கள். அப்படிப்பட்ட திண்ணை இருக்கும்படியான, திருக்கோஷியுள்ள வாழும்படியான திருமால் அவன் திருநாமங்கள். 1000 நாமம் இருக்கு. பேரும் ஓர் 1000 ஒன்று நீர் பேசுமீனே அப்படின்றார் அம்பாள். 1000 நாமங்கள், எத்தனை நாமங்கள் நம்ம சொல்லவே முடியாது. அதுல செலக்ட் பண்ணி கொடுத்தார் பீஷ்ம பிதாமகர். அவ்வளவு அழகா 1000 நாமங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். 1000 நாமங்கள் சகசநாமம் நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாமமா சொல்லி சொல்லும் பொழுது டெய்லி படிச்சதுன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான். சகசநாமம்லாம் அவ்வளவு பலம். கிருஷ்ணா இருக்கு, நாமஜபம் இருக்க சொல்லிட்டு வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஆழ்வார் பாசுரங்கள்லாம் கேட்கும்போது சந்தோஷம், நம்ம மனசுல ஒரு வைராக்கியம், நம்ம வாழ வேண்டிய முறை இதெல்லாம் நமக்கு உண்டாகிறது இல்லையா? ஆழ்வார் சொல்றார், திருமாலவன் கொஞ்சம் பின்னாடி திருமாலவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால். இன்னைக்கு விரல் எடுக்கலாம்னா கிருஷ்ணா 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 இப்படி ஒரு ரவுண்டு போனா 10. சும்மா அப்படி அவ்வளவு பாவம் பண்ணா எவ்வளவு கணக்கு எவ்வளவோ கனெக்ட் பண்றேன்னு ஆழ்வார் சொல்ற, சும்மா இருக்கியோன்னு எதையோ உட்காந்து கணக்கு பண்ணிட்டு இருக்கியே. எத்தனை வாட்டி இந்த வீட்டில் நான் சமைப்பேன். இந்த வயசாக வயசாக படியெல்லாம் எண்ணுவோம் ஏறும்போது, 50 படி ஏறினேன். இது என்னதுனாலேயே பிரச்சனை, என்னாம ஏறணும்னா பிரச்சனை இல்லை. சின்ன வயசுல அதே படி 1000 தடவை ஏறிப்போம். ஆழ்வார் சொல்றார், எப்படி எண்ணிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கு. 1.5 லிட்டர் பால் எவ்வளவு எண்றோம், எண்ணிண்டே இருக்கும். சில நேரத்தில் யாராவது திட்டுவா, எத்தனை தடவை தெரியுமா அவங்க திட்டினாங்க, அன்னைக்கு இந்த வீட்டுல இந்த மாதிரி வச்சு நடத்தி காட்டினாங்க, அன்னைக்கு தெருவில் வச்சு இப்படி நடத்தினாங்க. 3 தடவை நான் பொறுமையா இருந்தேன், இப்ப என் நல்ல மீறி இருக்கு. ரொம்ப முக்கியமா என்ன இல்லையா, இப்ப எத்தனை தடவை கேவலப்படுத்தினா, இது எண்றதுக்கு ஏதாவது வசிக்கமா இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க, சமயத்த வயிறு இல்லாம 10 ரூபா போயிட்டு வருவோம், டாக்டர் போயிட்டு போயிட்டு வந்தேன் டாக்டர் ஒவ்வொருத்திட்டே சொன்னாங்க, சரி போயிட்டு இல்ல அப்படின்னா அது எவ்வளவு அசிங்கம் சொல்றான் இல்லையா? அதை விட அசிங்கம் அடுத்தவர்கள் பண்ண கேவலத்தையோ அவமரியாதையோ நம்பிக்கை துறவையோ கணக்கு பண்ணி உள்ள வச்சுக்கு. என்னத்துக்கு ஆழ்வார் சொல்ல, என்ன கண்ட விரல்கள், திருமாலவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்கள். அவ்வளவு அழகா விரல் இருக்கே, விட்டலா 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 அவ்வளவு இருக்கு. அப்படி சும்மா அப்படி இந்த கை இருக்கு இந்த கை இருக்கு, சும்மா விட்டலா 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 அப்படி ஓடு போடலாமே. எத்தனை அழகு தெரியுமா, எவ்வளவு ஜோர் தெரியுமா, எத்தனை விசேஷங்கள் தெரியுமா. இங்கேயாவது என்ன போய் எட்டு வந்துருக்கா, அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. நான் பஸ் எல்லாம் பார்ப்பேன், 12B 12 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வந்துருக்கு ஏறலாம். இது அஷ்டாட்சரம் ஏறிடும் சுகம். இந்த நம்பரை பார்த்தாலே ஒரு சுகம் தெரியுமா. அது பெண்பிள்ளை நன்னாடி மனப்பாடம் பண்ணிட்டேன்னா எந்த நம்பரை பார்த்தாலும் பெண்பிள்ளை வாக்கியம் 55 ரூபா 55 பைசா இந்த பஸ் நம்பர் 55 வந்தாலே உடனே இது அடிக்கணும். 81 18 18 இன்னொன்னு இருக்கு, கீதை 18 அத்தியாயம் நிறைய இருக்கு. நம்ம எண்ணிக்கை நீங்க 1 லேந்து 1,00,000 கோடி சொல்லுவோம், அத்தனைக்கு நான் சொல்லுவேன். 1,00,000 கோடி பத்மநாபம், எத்தனை விஷயங்கள் நான் சொல்லுவேன் தெரியுமா? 7 நாளை 7 வாசல் திருமலை திருப்பதி, 4 நாளை 4 வேதம், 3 நாளை 3 மூர்த்திகள், 2 நாளை ஜீவாத்மா பரமாத்மா, 1 பரமாத்மா எவ்வளவு இருக்கு. 5 பஞ்சபூதங்கள் பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச கர்மாக்கள், ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சரம் எத்தனை இருக்கு தெரியுமா? அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆறு நாள் சண்முகம், ஆறுமுகம், அறுபடை வீடு, நிறைய இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏழு நாளே சப்தாகம், ஏழு நாளே சப்தாகம், ரத சப்தமி, சப்தமினா ஏழாவது நாள், எட்டு அஷ்டமி, சித்தாபய, எட்டுக்கே நிறைய இருக்கு. ஒன்பது ராமநவமி, பத்து தசமி விஜயதசமி, பதினொன்னு ஏகாதசி, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. என்ன கண்ட விரல்கள் ஆழ்வார் சொல்லவும் விரல்கள் எவ்வளவு அழகான விரல்கள் தெரியுமா? அது சுவாமி கோடு வேற போட்டு வச்சிருக்காரு அவரே, நீ தனியா கோடு போட்டுக்கணும் பிரேடாலையோ மற்றதாலையோ. இப்படி இப்ப கோட்ல கை வச்சுட்டு இப்படி நிறைய பெரியவா இன்னுவா, இப்படி கோட்ல கை வச்சு இப்படி போனா இங்க வந்து விட்டனால தனியா கொண்டா இது ஒரு பத்து, உடனே என்ன பண்ண இப்படி பார்த்தானா இந்த கையில ஒரு முதல் கோட்ல கை வச்சுப்பான், அது பத்தாயிடுது, ரெண்டாயிரம் ஆனா ரெண்டாயிரம் கோடி வச்சுப்பான், இருபதாயிரம் இப்படி. அப்படி எண்ணி பார்த்தோம்னா இதுல அழகாக அதை பத்து முடிவா நூறாயிரத்து அப்புறம் நூத்தி வச்சு. என்ன கண்ட விரல்கள் என்னதான் என்ன வேணும், ஆனா சும்மா போர் அடிக்கிறத அப்படி உட்காந்து எண்ணி பார்க்கலாமே, அது ஒரு சந்தோஷம் தான். ஆழ்வார் அதான் சொல்றார், திருமாலவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்கள், ஐயோ பகவான் என்றதுக்கான விரல்கள் இருக்கே, அப்பேற்பட்டவர்கள் சனநகரம் கூட இறை பொழுதும் என்னகிலாது, இறை பொழுது கூட அதை பத்தி யோசனை பண்ணாமல் உன்னக்கண்ட சாப்பாடு 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 சாப்பிடுறது தப்பு ஆழ்வார் சொல்லல, தெய்வ சிந்தனை இல்லாமல் தெய்வ நாமஜபம் இல்லாமல் சாப்பாடு வந்தோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஒரு மூணு சொல்லலாம், என்ன கண்ட எந்த கல்லாம் இருக்கா பொருளோ, அப்ப கிருஷ்ணா 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 முதல்வாய், இந்த குழந்தைகள் எல்லாம் ஊட்டம் தெரியுமா, முதல்வாய் அம்மாவுக்கு முதல்வாய் அப்பாவுக்கு ரசிக்கணும், உங்களுக்கான சாப்பாடு தெய்வம் உங்களுக்காக விசேஷமா கொடுத்த சாப்பாடு, முதல்வாய் வைகுண்டபதிக்கு, இரண்டாவது வாய் திருக்கோளூர் பெருமாளுக்கு, சரி முதல்வாய் விட்டலனுக்கு, யாருக்கு சௌகரியமா வச்சுக்கோங்கப்பா, முதல்வாய் அனந்தவர்தனாபனுக்கு, முதல்வாய் ரங்கநாதனுக்கு, இந்த தொந்தரவே வேண்டாம், முதல்வாய் ராமானுஜருக்கு, எல்லாருக்கும் பொதுவாப்பா தொந்தரவே இல்லை. ஒவ்வொரு வாயை சாப்பிட்டு பாருங்க, அது ராமானுஜரே கொடுத்தவாய், அது திருக்கோஷ்டியூர் பெருமாளே கொடுத்தவாய், நூத்தி எட்டு நம்ம எவ்வளவு வாய் சாப்பிடுறோமோ அவங்க சௌகரியம், அந்த ஒவ்வொரு வாயும் சாப்பிட்டு பாருங்க, அப்படி பிரசாதமாயி சுக்கம் நிறைய. ஆழ்வார் எவ்வளவு டெக்னிக் சொல்லிக் கொடுக்கிறாரு பாருங்க, என்ன கண்ட விரல்கள் இறைப்பொழுதும், இறைப்பொழுது கொஞ்ச நேரம் என்னதான் இல்லையா, கன நேரம் கூட என்னடனா அப்புறம் என்ன என்னகிலா அது போய் உன்ன கண்ட தம் ஊத்தை வாய்க்கு கவலம் உந்துகின்றார்கள், இது அள்ளி உருக்கா ஊத்த வாய் சோறு கேட்கிறதா, ஆழ்வார் கோபத்தை டீசெண்டா சொல்லியிருக்க, ஊத்த வாய்க்கு சோறு கேட்கறது உனக்கு உக்கான என்ன கூட முடியல, எத்தையோ நினைச்சிட்டு எத்தையோ பார்த்துட்டு யார் யாரையோ நினைச்சிட்டு அள்ளி 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 ஊத்த வாயில போறச்ச, யாராவது பல்தேக்கம் அப்படின்னு இல்லையா, பல்தேக்கம் யாராவது சாப்பிடுறத பார்த்தா எவ்வளவு அறிவிறுப்பா இருக்கும், நம்ம பல்தேக்கம் தான் சாப்பிடுறோம், அவங்க சாப்பிடுறாங்க ஆனா நமக்கு அப்படின்னு அவாழ்வா சொல்லுவோம் அப்படின்ற கவலம் உந்துகின்றார்களே, பகவன் நாமம் சொல்லாமல் பகவன் நாமத்துக்காக இந்த கைகள் இல்லாமல் அந்த வாய் சாப்பிடுற ஊத்த வாய் அதுக்கு சோறு வேணுமா, அதான் ஆழ்வார் சொல்ல, பகவன் நாமத்தை சொல்லாதவனுக்கு சோறு வேணுமா அவசியமா, இனிமேல் ஊத்தவாயா நல்ல வாயா நீங்க தான் முடிவு பண்ணணும் சரியா. வண்ண நல்மணியும் மரகதமும் அழுத்தி நிழலெழும் திண்ணைசு திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் என்னகிலாது போய் உன்ன கண்ட தம் ஊத்தை வாய்க்கு கவலம் உந்துகின்றார்களே, இது ஊத்த வாயோட சாப்பிடலா சரி, இனிமேல் போகும்போது போய் சாப்பிட போற சாப்பாடு ஊத்தவாய் இல்லை, ஆனா இப்பயே சொல்லிட்டு அதனால நான் தெய்வமா சொல்றேன், இவ்வளவு நேரம் சொல்லிட்டோம் இல்லையா, நான் சேவ் சொல்லிடுவோமா, ராமானுஜா ராமானுஜா. அதான் எக்ஸ்ட்ராவா கிளீன் பண்ணிக்கிறேன் பாயா. சொல்லிட்டோம் இல்லையா, அப்ப ஊட்டை வாய் ராத்திரி தூங்கும்போது கூட பகவன் நாமத்தை சொல்லு, காத்தால எழுந்த உடனே முதல்ல பகவன் நாமத்தை சொல்லிடு, அப்ப ஊட்டை வாய். ஆழ்வார் முதல் பாசுரத்துல சொல்றா, பகவான் நினைக்காத பாவி நினைக்காதவன் பாவி, சரியா? அவனை பகவான் பிரம்மா எப்படி படைச்சா? பகவான தொழாதவன் அப்பா அம்மாவை அம்மாவுக்கு திருநோய் மூணாவது பாசத்துல ஊத்த வாய். இதை விட நம்மள யாரும் சொல்லவே முடியாது. அடுத்த நாளாவது என்னவோ ஏதோ பார்த்துப்போம். உரக மெல்லனையான் கையில் உரை சங்கம் போல் மர அன்னங்கள் நிறைகணம் பறந்து வெறும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர் நரக நாசனை நாவில் கொண்டு அழையாத மானிட சாதிய பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான் கொடோ. பாசனம் படி ரொம்பதான் தைரியம் வேணும். முதல் ரெண்டு பாசனம் ரொம்ப அழகா சொல்றா திருக்கோஷ்டியூர் ஒரு அழகு. உரக மெல் அணையான் கையில், உரக அப்படின்னா பாம்பு, பாம்பு மேல படுத்துட்டு இருக்காரு இல்லையா. உரக மெல்லணையான் கையில் உரை சங்கம் போல், பகவானுடைய கைகள்ல அந்த சங்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மட அன்னங்கள் அழகான அம்ச பட்சிகள் அன்னப்பறவைகள்லாம் நிறைகணம் பறந்தேறும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர். அழகா நிறைய தாமரை தடாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல நிறைய அன்னங்கள்லாம் விளையாடுறோம். தாமரையெல்லாம் சிறந்திருக்கு, அது அங்கங்க வெள்ள வெள்ளையா அந்த அன்ன பட்சி இருக்கான். அது எப்படுறான்னா செந்தாமரை கையில பகவான் கையில பாண்டஜன்யம் சங்கிருக்கிற மாதிரி என்ன அனுபவம் இருந்தா அப்படி தோணி யோசனை பண்ணி பாருங்க. உரக மெல்லணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் இறைகணம் பறந்தேறும் செங்கமல, அவ்வளவு அழகா ஜோர விளையாடுறதுக்கு நிறைய செந்தாமரை புஷ்பங்கள்லாம் இருக்கும்படியான திருக்கோட்டியூர் நரக நாசனை, பகவான அழகான ஒரு நாமத்தை சொல்லி சொல்றார். நரக நாசன் நம்முடைய நரகத்தை நாசம் பண்ணக்கூடியவன், நரக நாசனை நாவில் கொண்டு அழையாத மானிட சாதிய. அப்பேற்பட்ட திருக்கோட்டியூர் பெருமாள் பகவானுடைய நாமத்தை நாவில் கொண்டு அழையாத, நாவில் கொண்டு நாவில் கொண்டு வாயில வச்சுக்கணுமா, எப்ப வேணாலும் சொல்லணும். இந்த கடலை உருண்டெல்லாம் அப்படி கொடுக்கல, அப்படி அடக்குங்க, அப்படி அந்த சாரை குடிப்போம் இல்லையா, அது ஒரு தனி சுக்கம். அப்படியே வாயில் இப்படி ஓவாரத்துல வச்சுனால இந்த கமர்கட்டுலாம் ஒண்ணு உண்டு, அது கடிக்கவும் முடியாது. இதை விட முக்கியமா இந்த பொருள் விளங்கா உருண்டைன்னு ஒண்ணு உண்டு, பொருள் விளங்கா உருண்டை, அது கடிக்கவே முடியாது. இந்த காலத்துல பசங்க கடிக்கவே முடியாது சொல்லுங்க, அது இப்ப அது கூட சாஃப்டா பண்ணிட்டேன். அன்னைக்கு ஒரு பொருளங்காய் உருண்டை நீங்க போய் சொல்லு அப்படின்னு இப்ப எல்லாம் சாஃப்டா தான் பண்ண ஆரம்பிச்சுட்டு. பொருளங்காய் உருண்டைனால அதுக்கு நம்ம பல்லுடைய பலம் தெரியும் இல்லையா, நம்ம பல்லுடைய பலத்தை டெஸ்ட் பண்ற ரெண்டு மூணு தான் உண்டு, ஒன்னு பொருளங்காய் உருண்டை, இன்னொன்னு கரும்பு. அப்படியா பேர்லாம் எனக்கு தெரியும், எங்க ஊர்ல கமர்கட்டு தான் சொல்லுவோம். அந்த கரும்பு கட்டிக்கிற சில இந்த காலத்து பசங்கள எனக்கு வாண்டா அங்கிள் பொங்கல் வந்தது சரி சொல்லி எங்க பிளாட் இருக்க பசங்க கூட்டு வாங்கடா சாப்பிடலாம்னா, அங்கிள் பிளீஸ் கேன் யூ கட் இட் இன் தி பீசஸ் கட் பண்ணி கட் பண்ணி நான் கொடுக்கணுமா, வாயில உட்கார தப்பிட்டு போடான்னு கரும்பு கிடைக்க முறையு வந்து இருக்கு. இப்படி நான் கட் பண்ணி கட் பண்ணி இப்படி வாயில ஊட்டி விடணும் சாக்லேட் மாதிரி, அவன் நான் வந்து போவானா, நான் அது அப்பா அம்மாவை கூட்டு வரவேற்கு நான் இல்ல. அது கடிக்கிறதானே சுத்தம், பல்லுடைய பலம் என்னன்னு சென்று தெரிஞ்சிடும் இல்லையா. அந்த அனுபவம் ஆழ்வாசலர் வாய்க்குள்ள வச்சுக்கோ, நாவில் கொண்டு நாக்கு எப்பொழுதுமே கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு பரளணும், விட்டலான்னு சொல்றதுக்கு பரளணும், நாராயணா சொல்றது ரெடியா இருக்கணும். கரகோதத்தை டக்குன்னு நாக்கு கட கட கடகடம் வருது இல்லையா, வாழ்க்கை அப்படி மடை திறந்த வெள்ளம் போலே திட்டத்துக்கு அப்படி சொல்லப்பட்டது தாரும் பரமலை நல்லதா அப்படி சொல்லலாம். திட்டத்துக்கு எவ்வளவு வேக வேகமா வேக வேக வார்த்தைகள் யோசிக்கலாம், மூளை எவ்வளவு வேகமா வேலை செய்யுது, நாக்கு எவ்வளவு வேலை வேகம் செய்யுது, கண்ணு எப்படி முறைக்கிறது, கை எப்படி கிடக்கிறது, உடம்பு வேர்க்கிறது, என்ன வேகம், அது போல ஆழ்வாசம் அந்த வேகம் நாம ஜெபத்தல் வரும் வரணும் வந்துடும் வராம விடமாட்டேன். நாவில் கொண்டு அழையாத மானிட சாதிய, அவர் சொல்ற மனுஷனுக்கு தானே சொல்ற சக்தி இருக்கு. மத்த மிருகங்கள் அதனுடைய பாஷையில சொல்றது, அதனுடைய பாஷையில அது ஒரு நாமஜபம் பண்றது. கீச்சு கீச்சன்றி எங்கும் ஆணை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அழுவா சொல்றார். அதோட பாஷையில நாமஜபம் பண்றது இல்லையா? மனுஷ ஜாதி இல்லையா? ஜபிக்க வேண்டாமா? நரக நாசனை, அதுவும் அவன் பேரை சொன்னா நரகம் எல்லாம் நாசமாகும், நல்லதுதான் நடக்கும். அப்ப அவன் பேர் சொல்ல வேண்டாமா? நரகநாசனை நாவில் கொண்டு அழையாத மானிட சாதிய பருகு நீரும் குடுக்கும் கூரையும். பருகு நீர் குடிக்கிற ஜலம், தண்ணீரால வாழ முடியாது. குடுக்கும் கூரையும் குடுக்கிற துணியும் பாவம் செய்தனதான் கொலோ. நம்மளோட சேர்ந்து நம்ம குடிக்கிற தண்ணிக்கும் பாவம் வருதா, நம்ம உடுத்திக்கிற துணிக்கும் பாவம். ஏற்கனவே நம்ம மேல ஒட்டிட்டு இருக்கிறது அதுக்கு பெரிய பாவம் தான். நம்ம உடலுடைய நாற்றத்தின் மகிமை என்ன? நம்ம துணிய கேட்டா வேண்டும், பக்கத்து இருக்கவளை கேட்கப்படாது. அது தற்கொலையே பண்ணிடுது. என்ன பாடுபடுறது? நம்முடைய வஸ்திரங்களுடைய நிலைமை நம்மளே நம்மளே நம்மதான் போட்டிருப்போம். வேறு வேறு நினைச்சிட்டோம்னா தொடர்ந்து அப்படிதான் சொல்லுவோம். அப்படின்னு அதுக்கு துணி எடுத்து போடுறதே ஒரு மாதிரி இருக்கும். துணி அந்த மாதிரியே ஒட்டின்னு இருக்கு. அதுக்கு ஒரு புண்ணியம் வேண்டாமா? பாவம் அதோட தலையை வச்சு நம்மளோட ஒட்டின்னு இருக்கு, நாற்றத்தை தான் தைச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம நாமஜபம் பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த வஸ்திரத்துக்கும் புண்ணியம். அது எப்படி? திரௌபதி வீட்டுக்கு தீட்டா இருக்கும்போது துணியை உடுத்தின்னு இருக்கா. அப்ப கோவிந்தா சொல்றான், அந்த புடவையோட தொடர்ந்து புடவை வந்து. அப்ப அந்த புடவை நல்ல புடவையா இருந்தா தானே சுரக்கும் இல்லையா? இப்ப பகவன் நாமம் பண்றவாளுடைய வஸ்திரத்துக்கு அத்தனை மரியாதை உண்டு. ஸ்ரீரங்கம் பேருந்து, ஸ்ரீரங்கம் போன போது எதிராஜர் சுவாமி ராமானுஜ சன்னதி நான் நாமஜபம் பண்ணிட்டு இருந்தேன். ராமானுஜா எனக்கு புரியணும், உங்க கிருப்பை எனக்கு எதான குடும்பம், நான் ஒண்ணுமே யாருக்கிட்டையும் ஒண்ணும் சொல்ல, நான் மனத்துக்குள்ள சொல்ல. அப்ப அந்த பத்திரையா அவருடைய வஸ்திரம் கொடுத்தார். தொடும்பொழுது வார்த்தைகளை வர்ணிக்கவே முடியாது. அது அப்படி அந்த வைப்ரேஷன், அந்த சாண்மித்யம், அந்த மாதிரி ஆச்சரியமா ஆனமல அடிவாரத்துல திரு அழகா ஆச்சரியமா பேருந்தேன். அப்ப அவருடைய உடம்புல உடுத்திருந்த வஸ்திரத்தை எனக்கு கொடுத்தா இத்தனை ஒரு சுகம் தெரியுமா? சொல்லி மாளாது. அப்ப மகாத்மாக்கள் உடுத்திக்கிற வஸ்திரம், உடுத்து களைந்த மின் பீதகவாடை உடுத்து களத்ததுண்டு. இந்த குழந்தைகள் துணியை தொடும்பொழுது யாருமே கொடூரமா தொடமாட்டோம், பெரியவா துணியை கொடூரமா தொடுவாங்க. மடிக்கிறது உணத்துறது எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த காலத்துல அடிச்சு துவைப்பா, அவாளையே துவைக்கிற மாதிரி. மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் வந்தா துணி படுற பாடு தோச்சவாளுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டாம், இப்ப எல்லாம் அதுவும் மிஷின் வந்துருக்கனால தப்பிச்சு. ஆழ்வார் சொல்றார், இந்த வஸ்திரம் நம்ம மேல ஏறும்போது சந்தோஷப்படணுமா, நம்ம குடிக்கிற தண்ணி சந்தோஷப்படணுமா. நரகநாசனை நாவில் கொண்டு அழையாத மானிட சாதிய பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான் கொடுக்கும். அவ உடுத்திக்கிற துணி குடிக்கிற தண்ணி பாவம் பண்ணதுதான். நாமஜபம் பண்ணலைன்னா நம்முடைய பாவம் அந்த துணி வரைக்கும் போயிடுறதான். இவ்வளவு தூரம் அது துணி வசதியா இருக்கணும். எப்படின்னா ஜனாபாயினுடைய துணி போல. ஜனாபாய் விட்டல் நடத்துல அப்படி ஒரு பக்தை, விட்டல 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 விட்டல. அப்படி ஒரு விட்டல் நாமத்தை அவள் ஜெபிக்கிறா. அப்பதான் ஒரு நாள் ராத்திரி பாண்டரங்கன் வந்துட்டார் நாமதேவர் வீட்டுக்கு. பகவான் மழையில சொப்பமா நினைஞ்சிருக்கான், சொப்பமா நினைஞ்சிருக்கான். உடுத்திக்கிற வேற துணி இல்ல. ஜனாபாய் அவ உடுத்தி உணர்த்தி போட்டிருக்கா, உடுத்தி துணி அப்படி போட்டிருக்கா. அதை எடுத்து வந்து ஓடி வந்து இந்தாடா கிருஷ்ணா உடுத்திக்கோடான்னு கொடுக்கறான். தெய்வத்துக்கு நம்ம உடுத்தின துணியை கொடுக்க மாட்டோம், தெய்வம் உடுத்தின துணியை நம்ம உடுத்திப்போம். இது வழக்கம். அப்ப ஆச்சரியமா அவ கொடுக்கறா. கண்ணன் சந்தோஷமா அவளுடைய புடவைய உடுத்திக்கிறான். அங்க கிழிஞ்செல்லாம் இருக்கு, அதை உடுத்திட்டு தன்னுடைய பீதாம்பரத்தை அவளுடைய பரிசா கொடுத்துடுறான். அடுத்த நாள் காத்தால கோவில் திறந்து பார்த்தா பாண்டரங்கன் பீதாம்பரத்துல இல்ல. ஐயோ, யாரோட புடவையோ திரும்பி வந்து உடுத்திட்டான். யாரு யாரு யாரும் தேடினா அடுத்த நாள் ஜனாபாய் அகர்வா, பிரபு இந்த ஏழையுடைய புடவையுமா உடுத்திட்டு நின்ன. பாண்டரங்கன் சொல்றான், உன் புடவைய உடுத்தின்றது அம்மா படுறதுனால படுத்துட்டா மாதிரி இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு வேணா பெட் எல்லாம் வரட்டமே. இந்த குழந்தைகளுக்கு இந்த அம்மாவோட பழைய புடவை இப்படி மடிச்சு போடுவான். அது படுத்துனதுனால அம்மாவோட படுத்துட்டு இருக்கேன், அம்மா என் கூட இருக்கான. அம்மாவோட அந்த வாத்சல்யம் அந்த புடவையில தெரியும் குழந்தைக்கு. சில அம்மாக்கள்லாம் வேலைக்கு போவான், வேலைக்கு போற அம்மாக்கள்லாம் குழந்தைக்கு என்ன பண்ணா தன்னுடைய புடவையை குடிச்சுட்டு போயிடுவான். அந்த அம்மா புடவை நினைச்சு வாயில வச்சுன்னு அப்படியே காலத்தை ஊட்டும். இந்த மாதிரி யார் பக்தி பண்றாளோ, யார் நாமஜபம் பண்றாளோ, அவர்களுடைய வஸ்திரத்தை கண்ணன் பத்திரமா வச்சுக்கணும். நம்முடைய வஸ்திரத்தை கண்ணன் பத்திரமா வச்சுக்கணுமா வேண்டாமா? ஆழ்வா சொல்றா, அவன் நாமத்தை சொல்ல வேண்டாமா? நரகநாசனை நாவில் கொண்டு அழையாத மானிட சாதியர் பழுது நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான் கொலோ. என்ன பாவம் பண்ணிச்சு, என்ன தவம் செய்தன, என்ன பாவம் செய்தனை, நீ வாகிட்ட போய் இப்படி இருக்கியேன்னு இருக்கப்படாது. அப்ப அந்த வஸ்திரம் வரைக்கும் பகவன் நாம சங்கீர்த்தனமானது இறங்கும். சரியா? அவ்வளவு வசதி. ராகவேந்திரருடைய ஒரு சிஷ்யன், அவன் அழகா அப்படி போறான் துணி துவைக்கிறதுக்கு. போகும்பொழுது ஒரு மூணு பேர் ராகவேந்திரரை பார்க்கணும்னு மந்திராலயத்துக்கு வரான். அழகா அவ குளத்துல இறங்கி பேசிட்டு இருக்கான். ராகவேந்திரர் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னா நம்ம மூணு பேரும் மனசுக்குள்ள நம்ம மூணு பேரும் பேசிப்போம், நமக்கு வேண்டிய பதார்த்தங்கள் நம்ம இங்க மனசுக்குள்ள சொல்லுவோம். அது ராகவேந்திரருக்கு தெரியணும், அவருடைய மடத்துல இன்னைக்கு நமக்கு அந்த பக்ஷணம் கொடுக்கணும். அப்ப ராகவேந்திரர் எல்லாம் தெரிந்தவர் அப்படின்னு ஒத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்றான். சரி, நீ பேசிட்டு இருக்கா. அப்ப அழகா ராகவேந்திர சிஷ்யன் வரா, துணி தோசிட்டு இருக்கான்னு சொல்றான். எவ்வளவு நேரம் துணி தோசிட்டு இருக்கோம், எவ்வளவு நேரம் குடிச்சுட்டே இருப்பாள், உங்களோட லட்டு எல்லாம் ரெடியா இருக்கு, போய் சாப்பிடுங்க. இவா தூக்கி வாரி போடுறது, இவா மூணு பேர் தான் பேசிருக்கான். ஆனா துணி துவைக்கிற அவன் சொல்றான், கொஞ்ச நாள் துணியை துணிக்கு பக்கெட்ல வச்சுட்டு ஓரத்தொண்டி உட்காந்துட்டு இருக்கான். அவன் கேட்கிற, அப்பா இந்த மூணு பக்ஷங்கள் எனக்கு வேணும்னு உனக்கு எப்படிதா தெரியும், எங்களுக்கு வேணும் உனக்கு எப்படிதா தெரியும். அவன் சொல்ல, நீங்க யாரு, நான் இப்ப உங்ககிட்ட பேசினேன்றான். இவளுக்கு ஒண்ணும் புரியல, அவன் கிளம்பி போயிட்டான். சரி, பாதி வேலை அவள் வழி தெரியல திணறான். அவன் சொல்ல, என்னமா இங்க சுத்தின்னு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, மடத்துல உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவாளுக்கு புரியல, திருப்பி மடத்துக்கு வந்தாச்சு. அழகாவோட மடத்துக்கு வந்துட்டா, ராகவேந்திர பார்த்தா சேவிச்சா ராகவேந்திர சொல்ல, உங்களுடைய பட்சணங்கள்லாம் ரெடியா இருக்கு, போய் சாப்பிடுங்க. ராகவேந்திர சொன்ன அதிசயமா தெரியல, ஏன்னா ஒரு சிஷியனே சொல்லிட்டாங்க. அதே சிஷியன் பக்கத்துல வரான், சொல்றா, இவ்வளவு வயசு போய் சாப்பாடு கொடுறான், வாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் ராகவேந்திர. அவ பாக்குற, ஏண்டா இதை புதுசா பாக்குற மாதிரி பேசுறீங்க, நீதான் குளத்தங்கள் எங்களை பார்த்த வழியில வழி சொன்னீங்க. இல்லையே, நான் உங்களை இப்பதானே பாக்கிறேன்றான். அவருக்கு புரியவே இல்லை. அப்ப ராகவேந்திரன் இன்னொரு சிஷியன் வந்தார், உங்களுக்கு என்ன ஆச்சு விஷயம் எல்லாம் சொன்னான். அப்ப அவர் கண்ண கண்கள்ல கண்ணீர் வழியே சொன்னா, அவன் உங்க கிட்ட பேசும்போது திவ்ய ஞானத்தோட பேசும்போதெல்லாம் அவன் கையில துணி இருந்ததான். ஆமா, உங்களுக்கு தெரியாத போது பேசின போதெல்லாம் அப்ப கையில துணி இல்லை, அதான் வித்தியாசம். அவர் ராகவேந்திர துணியை துவைக்க வந்தான், ராகவேந்திர துணியை தொடும்பொழுதெல்லாம் அவனுக்கு தெய்வீக திருஷ்டி வந்துடுத்து, அந்த துணி இல்லாத பொழுது அவன் சாதாரணமா இருக்கான். ராகவேந்திரனுடைய வஸ்திரத்தினுடைய மகிமைய பார்த்துக்கோங்க. அவன் தொடும்போது அவனுக்கு தெய்வீக திருஷ்டி தெரியறதான். அதான் நம்ம துணியை தொட்டா தெரியணுமா, தெய்வீக திருஷ்டி தெரியறதோ இல்லையோ, பாவம் இல்லாம இருக்கணும் இல்லையா. நரகநாசனை நாவில் கொண்டு அழையாத மானிட சாதியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான் கொலோ. பாவம் தான் பண்ணிருக்கோ, இனிமேல் தாகத்தை தண்ணி குடிச்சா கூட கிருஷ்ணா இல்லாட்டி அதுக்கு பாவம் போயிடுமா? பாவம் தேவையா? நம்மோட நமக்கு நல்லது பண்ண போய் அதுக்கு பாவம் வரணுமா? நமக்கு நல்லது போய் போய் நம்மளுடைய துணிகளுக்கு பாவம் வரணுமா? வேண்டாமே. அதனால பாவம் செய்யாம இருக்க முதல் பாசுரத்தை சொல்றா, பகவான சிந்தியாதவர்கள் பாவகாரிகள் எப்படி படைச்சார். ரெண்டாவது சொல்றா, அம்மாவுக்கு பெருநோய் படைக்கிறதுக்காகத்தான் வந்திருக்காவாள்லாம், பகவானே என்னாத விரல்கள், பகவன் நாமத்தை சொல்லாது ஊத்த வாய்க்கு சோறு எதுக்குன்ற. அடுத்ததுல சொல்ற, பகவன் நாமத்தை சொல்லாதவா சாப்பிடுற தண்ணியும் அவ உடுத்திக்கிறதான துணியும் பாவம் செஞ்சிருக்கு. அடுத்த பாஷணம் பார்ப்போம். ஆமையின் முதுகத்திடை குதிகொண்டு தூமலர் சாடி போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் மேனிசே அரிநெஞ்சுடைய பூமி வாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி என்னத்தன் நான் சொல்றது ஆமையில முதல் ரெண்டு வரி ரொம்ப அழகா இருக்கு, அடுத்த ரெண்டு வரி ரொம்ப டேமேஜிங்கா இருக்கு. இதுக்கு மேல நம்ம டேமேஜ் பண்ணவே முடியாது. ஆனா அவ்வளவு அக்கறை ஆழ்வா இருக்கு. அவ்வளவு அதாவது நம்ம வாழ்க்கை, நம்ம உடுத்துற துணி, நம்ம சாப்பிடுற தண்ணி வரைக்கும் யோசிக்கிறா பாருங்க. நம்ம கூட இருக்கவா கூட யோசிக்க மாட்டேன். இங்கேயோ எப்பயோ பிறந்த ஆழ்வார் இப்ப இருக்கிற நமக்காக இப்படி பாசுரம் சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு நன்றிக்கணும் பார்த்தீங்கன்னா. இவ்வளவு தானே நம்ம நினைக்கணும். அழகா சொல்றார், ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடி போய். ஆச்சரியமா ஜோர வாழை மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த வாழை மீன்கள்லாம் விளையாடுறோம். எப்படி விளையாடுறது அப்படின்னா ஜோரா தண்ணிலேந்து அது ஜம்ப் பண்றோம், நேர போய் ஆமை இருக்கு இல்லையா அதனுடைய முதுகில் அப்படி குதிக்கிறதா, அப்படி குதிச்சவனை குதிச்ச போறது அது அப்படி மேல தள்ளுறதா, அதுவே நேர தூமலர் சாடி போய். அப்ப அந்த வயல்வெளிகள் அந்த குளம்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. ஆமை முதுகுத்திடை குதி கொண்டு தூமலர் சாடி போய் செய்து இள வாழைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர். அந்த தண்ணியிலே சில சில குட்டி குட்டி ஜந்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா, இது போய் தப்புன்னு விழுந்தோன்னு பயந்து அடிச்சுன்னு ஓடுறான். இள வயசு திமுருன்னு இல்லையா வயசுக்கு ஓடாது. அது மாதிரி இள வாழைகள் இப்படி குதிச்சு குதிச்சு விளையாடி மத்த சின்ன சின்ன ஜந்துக்கள் எல்லாம் வளர்றதா, அதுங்களை பார்த்து இதெல்லாம் குஷியா சிரிக்கிறதா. திருப்பி அடுத்து யார் வேகமா குதிக்கிறா, யார் பயமுட்டுறா, தூமலர் சாடி போய் அவளை அழகா தாண்டது, அதை உழக்கிண்டு அதை போட்டு தள்ளிண்டு அது போய் வேப்பை குதிக்கிறதாம். முதுகு ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடி போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் மேனிசே கடங்கையினானை நேமி 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 அப்படின்னா சக்கரம் நேமிசேர். அழகாக பகவான் நேமிசேர் தடங்கையின் அழகான நீண்ட கைகள். அப்ப முதல்ல சங்க சொன்னார் இல்லையா, உரகமல்லனையான் கையில் அப்படின்னு சங்க சொன்னார். இப்ப சொல்றா பகவானுடைய சக்கரக்கு நேமிசேர் தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சு உடை. நினைப்பில்லாத மனசு, கடோரமான மனசா, அவ்வளவு தூரம் தொண்டடிப்படியா சொல்ற மரங்கள் போல் வலிய நெஞ்சனே. மரங்களுக்கெல்லாம் ஒரு உணர்ச்சி கிடையாது இல்லையா, அந்த மாதிரி பகவத் தியானம் பண்ணாத மனசுக்கு உணர்ச்சி இல்லையா, அந்த அழ வரமாட்டேங்கிறது. அவனை அணைச்சு உருகணும் இல்லையா, யாரா திட்டா நம்மள ஒரு மாதிரி நடத்திட்டா, நம்மள இடத்துல முகம் கொடுத்து பேசல, தன்னுடைய வார்த்தைகள்னால நம்ம மனசை நோக்கடிச்சுட்டான்னா உடனே கண்ணு கடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகட ஆழ்வா சொல்ற பகவான் நினைச்சு அப்படி மாற வேண்டாமா, குதூகலமாக வேண்டாமா, அப்படி உற்சாகமாக வேண்டாமா, துள்ளி குதிக்க வேண்டாமா? ஆழ்வார்தான் சொல்ற, நேமிச்சே தொடங்கையினானை நினைப்பிரா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள். பகவான் நினைக்காதவர்கள் பூமிக்கு பாரங்கள். நீங்க பூமிக்கு பாரமா, நீங்க தான் முடியும். பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி, அவர்கிட்ட சோத்த பிடிக்கிடு, உனக்கு எல்லாம் சோறு ஒரு பேடா. ஆழ்வார் டீசெண்டா சொன்னார், நான் உங்க பாஷையில சொல்லிட்டேன், உனக்கெல்லாம் ஒரு சோறு ஒரு கேடு, புல்லை திணி. அவள் சோறு போடாத, அவ சோத்த பிடுங்கி வாயில புல்ல திணி. அச போடுறதுதானே வாய் இருக்கு. பகவன் நாமத்தை சொல்லாம எதையோ அச போடுன்னு இருக்குல்ல, அந்த வாய்க்கு இருக்கு சோறு. ஊத்தை வாங்க அதுவே போஷம், அந்த ஊத்தை வாங்கி இருந்துக்கு சோறு புள்ள திண்டு போதும். இனிமேல் சோறு கையில எடுத்தாலே பெரியாழ்வார் ஞாபகம் வரணும், அவதான ஞாபகம் நாமசிவம் தானா வந்துடும். பூமி பாரங்கள் அழுவா சொல்றார், நீ பூமிக்கு பாரமா இருக்கியே, பூமிக்கு பாரமா இருக்கலாமா? பவன் நாமத்தை சொல்லி பூமாதா சந்தோஷப்பட வேண்டாமா? நமக்கு அம்மா அப்படின்னா எப்பொழுதுமே நம்மளை தாங்குற ஒரு அம்மானா பூமாதா. நம்ம அம்மா மனசு நோகலாமா? என்ன பண்றது, சில அம்மாக்கள்லாம் பார்க்கலாம், நிறைய பேர் ரெண்டு நாலஞ்சு குழந்தைகள் பெற்றிருப்பா, ஏதான ஒரு குழந்தை உருப்படாம இருக்கும், திருடனா இருக்கும், தூர்த்தனா இருக்கும், இல்லைன்னு சொன்னா குடிகாரனா இருக்கும். இந்த அம்மா முந்து போய் சொல்லுவா, நான் போகிறதுக்குள்ளே அவன் போயிட்டான்னா தேவலைன்னு சொல்லி சொல்லி தெரியும். என் கிட்டயே ஒரு அம்மா என்கிட்ட எழுதிருக்கா, புள்ள ரெண்டு பிள்ளைய பத்தா பொண்ணை பத்தா, ஒரு புள்ள மகா குடிகாரன், சொந்தக்கார வீட்டுல கூட அவனை ஏத்த மாட்டான், என்ன திருடிஞ்சு போயிடுவான், பணத்துக்காக என்ன வேணா பொய் சொல்லுவான், எத்தனையோ தடவை அடிபட்டு உடம்புலாம் ஹாஸ்பிட்டலா சேர்த்து இல்லாம நானும் திருந்தலாம். ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட தனியா பேசினேன், ரொம்ப மரியாதை உண்டு அவளுக்கு, புரிய வாழ்க்கை எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், நீ நடத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கம்மா. என்ன அப்படின்னு, என் பிள்ளை திருந்தனும் நான் எல்லா முயற்சியும் பண்ணேன், திருல ஆனா அவன் திருந்த, எனக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி அவன் போயிடணும், நான் போனதுக்கு அப்புறமா அவன் தம்பியோ யாரும் கவனிக்க மாட்டா, அவன் போயிட்டானா அவன் நிம்மதியா போயிடுவேன்னு அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் காதல ஒழிச்சிருந்து, அவ பிரார்த்தனை மாதிரியே அவ பிள்ளை போய் சேர்ந்தான். கரெக்டா கொஞ்ச நாள்ல அந்த அம்மாவும் போயிட்டான். அவன் அம்மா அதான் சொன்னான், அவன் போயிட்டானா நிம்மதியா போயிடு, மனசு வேகாது, என்னால தாங்க முடியாது, அவன் போயிட்டானா அப்பா இனிமே யார் வாயினே அவன் விழமாட்டானே, எல்லாருக்கும் அவன் பாரமா ஆயிட்டான், அதனால பெத்ததுன்னா அந்த பாரம் என்னுடையது, மற்றவாளுக்கு அது அவசியம் இல்லை, அந்த பாரத்தை நானே இறக்கிட்டேன்னா உனக்கு நிம்மதின்னா. இந்த மாதிரி பூமாதா நம்மள பாரமா நினைக்க கூடாது, சரியா? ஒவ்வொரு நிமிஷம் நம்மளை தூக்கத்துக்கு அவள் சந்தோஷப்படும், நாமஜபம் பண்றாள் அப்படின்னு பூமி தேவி சந்தோஷப்படும். பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றை விலக்கி வாங்கி புள்ளை திணினே. இன்னொரு ஆழ்வார் இங்க இல்ல, தொண்டடி புடியாதான் நினைக்கிறேன், நாய்க்கு இடிமின்னீரேன்றார். அது ஒரு விதத்தை பரவாயில்ல போல இருக்கு, அவனுக்கு சோறு வேணா அந்த சோத்தை நாய்க்கு போடுன்ற இவர் சொல்ற, இவனுக்கு சோறு வாங்கா அந்த சோறை வாங்கிடு புள்ளை தீங்கி, இனிமேல் புள்ள பார்த்தாலே ஐயோ நான் புள்ள தின்னப்படாது, சரியா? இங்கேயாவது ஆடு மாடு புள்ள திங்கிறத பார்த்து அண்ணன் நம்ம உடனே கிருஷ்ணா விட்டுலா கோவிந்தா பாண்டங்க மாதவா நாராயண கடகடகடன்னு புள்ளு வேண்டா புள்ளு வேண்டா புள்ளு வேண்டாம், சரியா? ஆமையின் முதுகத்திடை குதிகொண்டு தூமலர் சாடிப்போர் தீமை செய்த வாழைகள் விளையாடு நீ திருக்கோட்டியூர், அடுத்து என்ன சொல்றாரு பாக்கலாமா? இன்னைக்கே முடிச்சுட்டோமா, மீன் நாளைக்கு வச்சுக்கிட்டோமா, இன்னைக்கே முடிச்சிடலாமா? கொஞ்சம் நேரம் கடந்து போனா பரவாயில்லையா, ஒன்பது மணிக்கு எனக்கு முடிக்க முடியாது, பரவாயில்லையா? எல்லாருக்கும் ஒரே ஒரு குரல் தாமா வருது, நிறைய குரல் வரலாமா? சரி பாப்போம். பகவ சங்கல்பம் அடுத்து சொல்றார், பூதம் ஐந்தோடு வேள்வி ஐந்து, பூதம் ஐந்தோடு வேள்வி ஐந்து, புலன்கள் ஐந்து பொறிகளால் ஏதம் ஒன்றும் இல்லாத வாழ் திருக்கோட்டியூர், நாகனை நரசிங்கனை நவீந்தேத்துவார்கள் உழக்கிய ஆகநூலி கருதலால் இவ்வுலகம் பாஜ்யம் செய்தது. அபார ஆழ்வார் ஆள் பார்த்து ரொம்ப திட்டினா, இது நல்ல வாழை பத்தி அந்த மாதிரி நம்ம ஆயிடணும். ஆழ்வார் ஆசையா சொல்றார், புலன் பூதம் ஐந்து, பூதம் ஐந்தோடு வேதி ஐந்து, புலன்கள் ஐந்து பொறிகளால், புலன்கள் ஐந்துன்னு ஐந்து புலன்கள் நமக்கு இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினாலே நமக்கு அழகா ஐந்துதமான பூதம் ஐந்தோடு அப்படின்னா பஞ்சபூதங்கள்னாலே நமக்கு உண்டான சரீரம், இந்த பஞ்சபூதத்தினாலதான் நம்முடைய சரீரம், நம்ம உடம்புலயே தண்ணி இருக்கு, நாக்கள் அப்படி அந்த ஜலம் இருக்கு இல்லையா, சாதாரண நாக்கில் தண்ணி ஊடுது, எச்சில் ஊடுதுன்றோம் இல்லையா, பைத் எரிச்சல்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. பஞ்சபூதங்கள்னால ஆன சரீரம், பூதம் ஐந்தோடு வேள்வி ஐந்து, பஞ்சமகா யஜ்யங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பூத யஜ்யம், பித்ரு யஜ்யம், தேவ யஜ்யம், இப்படி நிறைய விதமான யஜ்யங்கள் உண்டு. அந்த விதமான யஜ்யங்கள்லாம் பன்னெண்டு புலன்கள் ஐந்து, ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது பஞ்ச அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள். தோலோடலோட பேசிட்டே இருக்கும் இல்லையா, அது வாயு, கையும் காலும், மலமூத்திரத்துக்காக இருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாம் கர்மா பண்ணாலும் அஞ்சு கர்மேந்திரியங்கள். பூதம் ஐந்தோடு வேள்வி ஐந்து, புலன்கள் ஐந்து, பொறிகளால் ஏதமொன்றும் இல்லாத பொன் கையினார்கள். அது மாதிரி அஞ்சு இந்திரியங்கள், ஐம்புலன்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுல ஒரு நாள் கூட ஒரு குற்றம் இல்லாதபடி இருக்கும்படியான திருக்கோஷ்டியூர் பக்தர்கள், பாகவதர்கள், அவ்வளவு அழகான திருக்கோஷ்டியூர். ஆழ்வார் சொல்ல அப்படி இருக்காது அந்த ஊர்ல, ஏதம் ஒன்றும், ஏதம்னா குற்றம் இல்லாத, ஏதம் ஒன்றும் இல்லாத வன் கையினார்கள் வாழ் திருக்கோஷ்டியூர். வன் கைனா உதார குணமுடையவர்கள், நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணக்கூடியவர், நல்ல காரியம் பண்ணக்கூடியவர்கள். நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் உழக்கிய, அந்த நாதனை நரசிங்கனை விடாம சொல்லிட்டு இருக்காது. நவீன்றுனா வாயார வாயார புகழறதுன்னு, இந்த வாயார கொஞ்சங்கோ அப்படின்னு இல்லையா, இந்த மாதிரி வாயார நாதனை நரசிங்கன், நரசிங்கமூர்த்தி அங்க உண்டு. அந்த நரசிம்மமூர்த்தியுடைய கோபுரத்து மேலே ஏறி நின்றுதான் சுவாமி ராமானுஜர் எல்லாருக்கும் ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ ராமானுஜர் சூழரவு கொண்டேனோ திருப்பாட்டியுனாரை போலே, சொல்லுங்க ராமானுஜர். அப்புறமா தான் மூலம் எல்லாம் விட்டுட்டீங்களே, விடக்கூடாது அதுவும் சொன்னேன். கோபுரத்து மேலே ஏறி நின்று சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப உடனே சூழரவு கொண்டேனோ, காரே கருணை ராமானுஜா நிரூபணமான ஒரு இடம். திருக்கோஷி அம்பி கூப்பிட்டு கேட்கும் போது ஏண்டா பண்ணாங்கன்னா, ஏன் ஜீயரே பண்ணீர் அப்படின்னா, நான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்ல, இத்தனை ஜீவர்கள் சத்கதி அடையணும்னு சொன்னாரு. அதான் இப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூர், திருக்கோஷ்டியூர் அப்படின்னாலே முதல்ல நமக்கு ராமானுஜர் தான் ஞாபகம், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் ஞாபகம் சரியா. இப்ப திருக்கோஷ்டி மேல் இதுவும் ஞாபகம், இந்த பாசுரங்கள், புல்லு, நோய், என்ன கண்டவர்கள் எல்லாம் ஞாபகம் சரியா. ஆழ்வார் சொல்றார், நாதனை நரசிங்கனை நவீன்றி நவீன்றி ஏற்றுவார்கள், அவன் நாமத்தை சொல்லக்கூடியவர்கள் உழக்கிய பாத தூளி கடுகார். உழக்கியன்னா அப்படி சஞ்சரிக்க, எங்க அங்காங்க போயிட்டு இருக்கா இல்லையா, அப்படி அந்த பகவன் நாமத்தை சொல்லிட்டு சஞ்சாரம் பண்றா இல்லையா, அவர்களுடைய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்கிறது. அவளுடைய பாத தூளியினாலதான் உலகம் பாக்கியம் பண்ணி, ராமானுஜருடைய பாத தூளி, சைத்தன்ய மகாபிரபுடைய பாத தூளி, நாமதேவருடைய பாத தூளி, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். தந்திரிபுரத்துலாம் நிறைய பேர் அந்த பாண்டவங்க பக்தா அழைப்பாரு இல்லையா, அவர்லாம் குழந்தைகள்லாம் ரொம்ப முடியாம அந்த எடுத்து வச்சுக்கோங்களேன், அழைச்சிட்டு போய் அப்படியே பந்திரிபுரத்துல அந்த ஜனங்கள்லாம் நடக்கிறா பாருங்க, அந்த இடத்த அப்படியே உருட்டி விடுவாங்க அங்க பிரதட்சிணம் மாதிரி. ஏன்னா அவளுடைய பாத தூளி பட்டா தன் குழந்தைக்கு வியாதி சரியா, அதுக்குதான் அங்க பிரதட்சிணம். திருப்பதியில, குருவாயூர்ல, திருவனந்தபுரத்துல, நம்ம திருச்செந்தூர், பல இடங்கள்ல பாக்குறோம் இல்லையா, அதுவும் ஈரம் சொட்ட சொட்ட சொட்டதான் பண்ணுவான். நன்னா ஒட்டும் அவளுடைய பக்தருடைய பாதத்தூடி உடம்புல ஒட்டணும் இல்லையா, இது ஒட்டினால எல்லாம் சரியாயிடும். பிராரப்த கர்மாலேந்து உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. உலகத்துல எத்தனையோ கிருதங்கள் இருக்கு, அது என்னடா பாக்கியம்னா மகாத்மாக்களுடைய பாததூளி. தொண்டர் அடிப்பொடி பக்தாங்கிரி ரேணு, தொண்டர் அடிப்பொடி அது வேணுமா. சைதன்ய மகாபிரபு புரி ஜெகநாத கஷேத்திரத்துல குண்டீசா பவனம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. குண்டீசா பவனம்ன்றது ஜெகநாதனுடைய அத்தை வீடு அப்படின்ற மாதிரி இருக்கு. அங்க வருஷ வருஷம் ரத யாத்திரைக்கு பகவான் கோவிலேந்து கிளம்பி அந்த கோவில் போறது குண்டீசா பவனம் அப்படின்னு பேர். பூரி ஜெகநாதன் நம்மளை சீக்கிரத்தை அழிச்சுட்டு போகட்டும். தெரியல எந்த ஊருக்கு எனக்கு இன்னும் முடிவே ஆகல, இந்த நாட்டு எங்க போக போறோம்னு தெரியல. பெருமாள் அழிச்சுட்டு போவா எங்கயோ போவோம் எப்படியும் ஜீவ வரேன்ட்டார் நமக்கு என்ன. அதனால அப்ப அந்த குண்டீசா பவனத்தை சுத்தம் பண்றார் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப அழகா ஜலத்தெல்லாம் அடுத்து விட்டு அலம்பி 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 இந்த இடத்துல சுத்தம் பண்றாராம். அப்ப ஒரு பக்தர் அவருடைய பாதத்தை கொண்டு ஜலத்தை விட்டு அந்த ஜலத்தை எடுத்து குடிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கோசிக்கிறார், ஏன் அப்படி பண்றார், எங்களுக்கு பாவம் போகிறதுக்கு விட்டா அவர் வழி இல்லை அப்படின்றார். ஏன்னா உங்க பாத தூளி தான் எங்க மேல படணும் அப்படின்றார். உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்கிறது. கிருஷ்ணனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ரொம்ப உடம்பு முடியாம போயிடுறது, சுரத்தை நெடுங்கிறான் துவாரக்கையில. என்னென்னமோ மருந்து கொடுத்து பார்த்தா, வைத்தியம் பண்ணி பார்த்தா ஒன்னும் நடக்கல, ஒன்னும் மாறுற மாதிரியே தெரியல. என்ன பண்றதுனே தெரியலையா கண்ணனுக்கு. என்னடாது என்னடாது என்னடாது, எல்லாரும் கண்ணா எனக்கு தெரியலேடா, என்ன வைத்தியம் பண்ணா உன்னுடைய எனக்கு வியாதி சரியாகும் சொல்லு அப்படின்றான். அப்ப கண்ணன் சொல்றான், யாராவது பரம பக்தாளுடைய திருவடி மண்ணு கிடைச்சி என் உடம்புல பூசினா இந்த ஜரம் இந்த ஜன்னி சரியாயிடும்ட்டான். உடனே அழகா எல்லாரும் நல்ல பக்தர்கள் பக்தர்கள்னா வசுதேவர் தேவகி கிருஷ்ண பத்தினிகள் இவ்வளவு பேர் இருக்காள். ஐயோ இந்த பாவம் நாங்க எப்படி பண்ணுவோம், வேண்டதா வேண்டாம் அப்படியா சொல்லுட்டாளாம். நரகம் இல்லவா, கண்ணனுக்கு போய் கால் இருக்க மண்ணை கொண்டு கொடுத்தா நடக்கிற திருப்பதி பெருமாள் நான் கால் இருக்க மண்ணை கொடுக்கறேன்னா அப்படி கேட்டாலே பதறது இல்லையா. விட்டுலா நீங்க கால் இருக்க மண் எடுத்து அபிஷேகம் பண்றேன்னா கேட்க முடியும், ரசிக்க முடியறதா இல்ல இல்லையா. எல்லாரும் மாட்டேன்னு நேர கண்ணன் சொல்லிட்டான். கண்ணன் வேற அப்படியே மூச்சடங்குற மாதிரி எழுதுறான். ஏற்கனவே நல்லா நடிப்பானு, உடனே கடகட கடன் ஓடுறவளா, பிருந்தாவனத்துக்கு ஓடுறவளாம். கோபிகள் கிட்ட எல்லாம் கேட்கலாம், கோபிகள் ஐயோ அங்க வேணா உசிரியே கொடுக்கணும்ன்றாலும் பாசனா உசுரெல்லாம் வேணா கால இருக்க மண்ணு வேண்டான்னு. கடைசியில ராதிகா கிட்ட ஓடினாலும் கண்ணனுக்கு உடம்பு முடியல, பக்தாளுடைய பாத மண்ணு வேணாம், ராதிகா கால மண் எடுத்து இந்த கொண்டு போய் போ போடு 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 போடுன்றான். இப்ப கோபிகள் என்னடி பைத்தியக்காரத்தனம் பண்றாய், நரகம் போக வேண்டி குளிர்வாயிடி. ராதிகா சொல்றா, கண்ணனுடைய கஷ்டத்தை விட நரகம் கஷ்டமாடி, கண்ணனுடைய சுகம் தாண்டி முக்கியம், நரகம் போனாலும் பரவாயில்லன்னுட்டா. இந்த கொண்டு பூசினவொடனே கண்ணனுக்கு கட கட கடகடன் உடம்பு சரியா போயிடுச்சான். அப்பதான் பத்னிகள் எல்லாருக்கும் புரிஞ்சான், ஜெய் போலோ ராதிகா ராதிகி. நம்மள நரகா ராவல் அழிச்சுட்டு போய் காட்டினா தலைமுடியெல்லாம் பார்த்தோடனே அவ தளர்ந்துட்டு இருந்த என்ன அழகு. உங்களோட சேர்ந்தா நான் ராவலுக்கே போனேன். அது முன்னாடி எத்தனையோ வருஷத்தினுடைய ஆசை, ராவல் போகணும் போகணும் போகணும். அதுவும் கதை நம்ம பார்த்தோன்னே கதை அடைச்சுட்டா பார்த்தாளா, நமக்காக காத்திருந்தாள் ராதிகாரன். ஜோடா சொல்லு, அழகா சொல்லு, அசையா சொல்லு, அங்கேயும் சொல்லு, இங்கேயும் சொல்லு, எங்கேயும் சொல்லு, எப்பாவும் சொல்லு, ராதே ராதே. ஏன் தமிழ் தமிழ், ராதே 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 அன்பை தாரான். என்ன போதும் அன்பு தர வேண்டாமா, ராதே 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 கண்ணன் தாரான், ராதே ராதே அன்பை தாரான், ராதே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா அதே வராது. சரியா? அப்ப அந்த உலக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது. பாததூளி இதுதானே ஓடுறோம். அங்க பிரதட்சணமே பக்தர்களுடைய பாததூளி. அகோபாகியம் அகோபாகியம் நந்த கோப விரஜோகசம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். அம்பழகா சொல்ற பிரம்மதேவர் பசங்க என்ன பாக்கியம் பண்ணிருக்கா, இந்த பாததூளி பட்டா போதும் அப்படின்னு. கண்ணன் துவாரகளை உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்க ஒரு மூட்டையை உத்தவர் கேட்க என்னடா பொட்டல திறந்துக்காருன்னா, கோபிகளுடைய பாத தூளியை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணன் கோபிகள் பாத தூளிய கண்ணன் பூஜை பண்றாங்கன்னா அத்தனை கிருஷ்ணான் ஜபிக்கிறான். நம்மளாம் ராசகிரிடம் எல்லாம் உருட்டு பிறந்தோம் இல்லையா, கண்ணனுக்காகவா ராதிகாராணி கோபிகள் பட்ட பாத தூளி. ரமன் ரேத்தியில உருண்டோம் இல்லையா, என்னடா கண்ணன் விளையாடுனதை விட கோமாதாவுடைய பாத தூளி, கோதூளி அப்படின்னு. தூளி அப்படின்னா அந்த மண் அப்படின்னு அர்த்தம். அத்தனை வசதி ஆழ்வா சொல்ற முதல் நாலு பாசுரங்கள்ல அஞ்சு பாசுரங்கள்ல மோசமா திட்டா, அடுத்ததெல்லாம் பார்த்தோம்னா பகவானுடைய நாமத்தை சொல்றவாளுடைய பெருமைய பேச. முதல் அஞ்சு பாசனம் கேட்டு வைராக்கியம் வரணும், வந்துடுத்துனா அடுத்த அஞ்சு பாசனங்களுக்குரிய அருகதை வந்துடும். அழகா பூதமைந்தொடு வேள்வி ஐந்து புலங்களைந்து பொறிகளார் ஏதமொன்றும் இல்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை கவிழ்ந்து ஏற்றுவார்கள் உழக்கிய பாததூடி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்கிறதே. சரியா? உலகம் பாக்கியம் செய்கிறது. அதை நம்ம எங்க நடந்தாலும் பகவன் நாமத்தை சொல்லிட்டு நடக்கணும். ஆறு பாசுரம் ஆயிற்று, ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு பாசனம் இருக்கு. நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு பேசாம தாமிரபரணி நதிக்கடல வச்சு சொல்லிடுவோமா, திருக்கோளூர் போகும்போது எல்லாரும் வர முடியுமா? நாளைக்கு சொல்றேன். சரியா? நாளைக்கு முடிஞ்சா தாமிரபரணி நதிக்கரையிலயோ இல்லாடி ஜிஎல் முன்னாடியோ இல்லாடி திருக்கோளூர்லயோ இல்லாடி சாயங்காலம், அவ்வளவு எப்படி இருந்தாலும் சொல்லிடுவேன். எப்படி நாளை சாயங்காலம் உபன்யாசம் உண்டு, ஏழு மணிக்கு வச்சுக்கலாமா ஆறரை மணிக்கு வச்சுக்கலாமா, அது உங்களுக்கு சௌகரியம். ஆறையா? சரி, ஆறரை மணிக்கு ஸ்ரீமான் சோமசுந்தரம் உங்க வீட்டுல சத்தங்கம், அட்ரஸ் கேட்டுக்கோங்க, கட்டாயம் உண்டு. அங்க முடிக்கலன்னா நீங்க சொல்லு, அங்க முடிச்சுட்டோம்னா வேற பாசம். இதே மாதிரி திட்ட பாசம் நிறைய இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன். சரியா? வைராக்கிய வரணும் இல்லையா? வாழ்வாரை விட நம்மளுக்கு நல்லது யார் சொல்லிட முடியும் சொல்லுங்க. இந்த மாதிரி உரிமையோட எவ்வளவு வார்த்தைகள், கொஞ்சம் இன்னைக்கு ஒரு சூடு சொன்னா வந்துருது இல்லையா, நாமஜபம் பண்ணணும்னு மனுஷால தூக்கி அடிக்கணும்னு வந்துருது இல்லையா, அவ்வளவுதான். ராதே கிருஷ்ணா.